கிறிஸ்துவுக்குள்மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம பார்த்து வரக்கூடிய இஸ்ரேலை குறித்த கடைசி கால தீர்க்க தரிசனங்களுக்குள்ள நாம கடந்து செல்வோம். கடந்த கிளாஸஸ்ல நாம தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இஸ்ரேலர்கள் அவர்களை சுற்றி இந்த கடைசி நாட்களில் நிறைவேறிட்டு வரக்கூடிய காரியங்கள் இவை எல்லாவற்றையும் வசனங்களோடு ஒப்பிட்டு நாம பார்த்து வருகிறோம். சோ, கடந்த கிளாஸஸ்ல நாம பார்த்த சில விஷயங்கள்ல சில காரியங்களை இன்னைக்கு நாம மீண்டுமாக நாம தியானிக்க போகிறோம். சோ, இஸ்ரேல் இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க என்று நாம புரிந்து கொண்ட போது, சோ, அவர்களை அரபு தேசத்துல இருக்கிற ஜனங்களும் சரி, இஸ்ரேல்லையே கூட இருக்கிற அந்த பாலஸ்தீனர்களும் சரி, விரோதிக்கிற காரியங்களை நாம அறிந்தோம். சோ, அதுக்கான காரணம் என்ன, அதனுடைய துவக்கம் எங்க இருந்து வந்துச்சு, எந்த காரணத்துக்காக அந்த ஒரு பகைமை உணர்வு இஸ்ரேல் மேல அரபு தேசத்து ஜனங்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இருக்கு என்பதை நாம பார்த்து புரிஞ்சிட்டோம். அதே சமயம் தற்போதைய இஸ்ரேலினுடைய சூழ்நிலைகளை நாம அவ்வப்பொழுது அப்டேட் பண்ணும் போது, அந்த செய்திகளை நாம அறிந்து கொள்ளும் போது, இப்ப என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கு என்று பார்க்கும் போது, போன முறை நம்ம கிளாஸ் எடுத்த போது கூட உங்களுக்கு கடைசியா அந்த நியூஸ் நம்ம சொல்லிட்டு போனோம். சோ, பாலஸ்தீனர்களோடு தேசத்தை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு முக்கியமா அந்த மேற்கத்திய நாடுகள் என்று சொல்லும் பொழுது அமெரிக்கா, பிரிட்டன், இன்னும் ஐரோப்பாவில் இருக்கிற முக்கியமான தேசங்கள் எல்லாமே இஸ்ரேல வற்புறுத்திட்டு வருவதையும் நிர்பந்தம் கொடுத்துட்டு வருவதையும் நாம பார்த்தோம். எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த பிரச்சனைக்குரிய பகுதிகளில் ஒரு முடிவு வருவதற்கு வரைக்கும் அவர்கள் யூதர்கள் என்ன பண்ண வேண்டாம், அந்த இடத்துல வீடுகள் எதுவுமே கட்ட வேண்டாம் என்று சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரீஸ், ஒரு 10 மாசம் முடிஞ்சு இப்ப மீண்டும் அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ரொம்ப தீவிரமா பேச்சு போயிட்டு இருக்கு. அது எல்லாம் நம்ம நியூஸ்ல உங்களுக்கு நாம அங்க சொன்னோம். சோ, இப்போ ஒரு சின்ன கேள்வி நமக்குள்ள வரணும், அந்த கேள்விக்கு நாம இன்னைக்கு விடை பார்க்க போறோம். சோ, அரபு தேசத்தாருக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேல் மேல இருக்கிற விரோதம் காரணம் எல்லாம் நாம புரிஞ்சிருக்கிறோம். ஆனா இந்த சமயத்துல இஸ்ரேலுக்கு பாருங்க, இந்த நாடுகள் நிர்பந்தம் கொடுக்கிற நாடுகள், என்ன ஆச்சரியம்னா, இந்த நிர்பந்தம் கொடுக்கிற நாடுகளுக்கு என்ன பேருன்னா கிறிஸ்டியன் கிங்டம்ஸ், கிறிஸ்தவ தேசங்கள். அமெரிக்கா அல்லது பிரிட்டிஷ் என்று எடுத்துக்கொண்டோம்னா, இல்லாட்டி ஐரோப்பிய தேசங்கள் எல்லாம் எடுத்துட்டோம்னா, எல்லாமே கிறிஸ்தவ தேசங்கள். அந்த தானியல் பொற்சிலையினுடைய அந்த 10 விரல்கள் எல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேசங்கள். சோ, அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட தேவனுடைய வசனங்கள் இருக்கு. அந்த வசனங்கள்ல இஸ்ரேலை பற்றி தேவன் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பேசின அநேக தீர்க்க தரிசனங்கள் அந்த ஜனங்களும் என்ன பண்ணிருக்காங்க, அறிஞ்சிருக்கிறாங்க. யாரு? கிறிஸ்துவை ஏற்று அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்தவ தேசங்களில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மற்றும் தலைவர்கள். சோ, நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, சோ, அரபு தேசத்து ஜனங்களோ அல்லது பாலஸ்தீனர்களோ இஸ்ரேல வந்துட்டு விரோதிக்கிறாங்க, பரவாயில்ல. ஆனா இந்த சமயத்துல வேதத்தை பெற்றுக்கொண்டவங்களா, அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவங்களா இருக்கிற இந்த தேசத்து ஜனங்கள் நியாயமா என்ன பண்ணணும், இஸ்ரேலுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணணுமா இல்ல அவங்கள நிர்பந்திக்கணுமா, என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க? சப்போர்ட் பண்ணணும். இதான் இன்னைக்கு நம்ம வசனங்கள் அறிஞ்சிருக்கிறோம். அதை அறிஞ்சிட்டு இஸ்ரேல் மேல நமக்கு ஆவிக்குரிய சேர்ல என்ன பொறுப்புகள் இருக்குது நம்ம புரிஞ்சிருக்கிறோம், அதனுடைய காரியங்களை நம்ம தியானிச்சுட்டு வரோம். சோ அப்ப தேவனுடைய வசனங்களை பெற்றிடுகிற அந்த ஜனங்கள், சோ இந்த கிறிஸ்தவ தேசங்கள்ல உள்ள ஜனங்கள் மற்றும் தலைவர்கள் நியாயமா இஸ்ரேலுக்கு அவங்க ஆதரவு தெரிவிக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் இஸ்ரேல் தேசம் மற்றும் ஜனங்கள் மற்றும் தலைவர்கள் நிர்பந்தப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க உங்களுடைய தேசத்தை இரண்டாக பிரிச்சிடுங்க, அதுல ஒரு பகுதிய பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற ஜனங்களுக்கு கொடுத்துடுங்க. சோ இப்ப நமக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, ஏன் இந்த கிறிஸ்தவ தேசங்கள் கூட இஸ்ரேல் விஷயத்துல இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க? நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட ஜனங்களா, அந்த சுவிசேஷத்துல இஸ்ரேலை பற்றி பேசுள்ள எல்லா விஷயங்களும் இருக்கிறது அவங்களுக்கும் தெரியும், முற்றிலுமே தெரியாதுன்னு இல்ல. இஸ்ரேல் அதாவது ரொம்ப டீப்பா நம்ம பார்க்கிற மாதிரி பார்க்க மாட்டாங்க, ஆனா கண்டிப்பா என்ன தெரியும், பழைய படம் படிக்கும் போது இஸ்ரேலுடைய ஜனம் தேவனுடைய ஜனம், அந்த தேசம் யாருக்கு கொடுத்தா தேவன் அவங்களுக்கு தந்திருக்கிறார். இது தெரிஞ்சிருக்கும் எல்லா கிறிஸ்தவர்களும். ஆனா அந்த தேசங்கள் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமா இன்னைக்கு நாம் எடுத்துட்டோம்னா, இன்றைக்கு நடக்கிற அரசியல் பேச்சுவார்த்தை சமரச முயற்சியில அமெரிக்கா பிரிட்டன் இருக்காங்க, அமெரிக்கா இங்கிலாந்து, சோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமான நாடுகள். சோ இந்த நாடுகள் இன்னைக்கு இஸ்ரேல வந்துட்டு நிர்பந்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ என்ன காரணம், இவங்கள் எந்த மாதிரி புரிஞ்சிருக்கிறாங்க, இதுதான் நம்ம கேட்கிறோம். சோ இப்போ இந்த அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து மற்றும் கிறிஸ்தவ தேசங்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்கிற நிர்பந்தம் ஏன் அவங்களை இஸ்ரேல தேவனுடைய ஜனங்களா அறிந்து கொண்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் நிர்பந்திக்கிறாங்க? இது ஒரு நியாயமா தோன்றக்கூடிய ஒரு கேள்வி. நெக்ஸ்ட் என்ன கேள்வினா, எல்லா கிறிஸ்தவ தேசங்களையும் இருக்கிற ஜனங்கள் எடுத்துக்கலாம், அந்த ஜனங்கள் பாருங்க, இப்போ அந்த என்ன சொல்லலாம்னா கிறிஸ்தவ மதம் எடுத்துருவோம், கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் எடுத்துருவோம். இந்த கிறிஸ்தவர்கள் கூட இஸ்ரேலுக்காக ஒரு உரிமை குரல் எங்கேயுமே அங்க கொடுக்கறது அங்க இல்ல. சரி, முக்கியமான கிறிஸ்தவ தேசத்தினுடைய தலைவர்கள் தான் இதை கண்டுக்காம இருக்கிறாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என்ன போச்சு, அல்லது அந்த சுவிசேஷ யுகத்தினுடைய அந்த சபைக்கு என்ன ஆயிடுச்சு, இஸ்ரேல் பத்தி ஒரு அக்கறை இல்லையா? சோ இந்த கிறிஸ்தவ சபைகள் என்ன பண்றாங்க இஸ்ரேல் விஷயத்துல? ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு அதை புரிய வைக்கணும்னா, அந்த போப் மார்க் அமைப்பு இருக்குது, அது ரோமன் கத்தோலிக் சிஸ்டம்னே இருக்கட்டும், எங்கேயாவது போப் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவா பேசுறாரா? எத்தனையோ விஷயங்கள் அவர் என்ன பண்றார், உலக பிரச்சனைகள் குறிச்சு பேசுறார், ஆனா இஸ்ரேலுக்காக அங்க பேசுறாரா? அதே போல புரோட்டஸ்டன்ட் அமைப்பினுடைய எவ்வளவோ சபைகள் இருக்கு, அதுக்கும் பெரிய பெரிய ஹெட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எங்கேயாவது எத்தனையோ பிரச்சனைகளை பேசுறாங்க, இன்னைக்கு அரசியல் வரைக்கும் வந்து நுழைஞ்சிருக்கிறாங்க உலகத்தை நிமித்தத்துக்காக. ஆனா இஸ்ரேல் விஷயத்துல இந்த சபைகள் கூட ரொம்ப சைலண்ட். சோ இது ஒரு வினோதமான ஒரு விஷயம், இன்னைக்கு எடுத்து நம்ம பாக்குறோம். சோ இன்னொரு என்ன பார்த்தோம், சோ இஸ்ரேல சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஏன் அவங்கள பாய்க்கிறாங்க விஷயம் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சோ அது உங்க மனசுல இருக்கும் நாம நம்புறோம். ஆனா இந்த பிரச்சனை வரும்பொழுது தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்தவ தேசங்களும் சரி கிறிஸ்தவ சபையும் சரி இஸ்ரேலுக்கு எந்த ஒரு ஆதரவும் அங்க தெரிவிக்கிறது இல்ல, அமைதியா இருக்கிறாங்க, அல்லது இஸ்ரேலத்தான் நிர்பந்தப்படுத்துறாங்க. சோ அப்போ இது ஏன், இதுதான் இந்த கேள்வி நம்ம பார்க்கிறோம். சோ கிறிஸ்தவ தேசங்களும் அந்த சபையும் இஸ்ரேல நிந்திக்கிறதுக்கு காரணம் என்ன என்று நம்ம பார்க்கும் போது, இங்க ஒரு சில முக்கியமான காரியங்கள் இந்த தேசங்களுக்கும் இந்த கிறிஸ்தவ சபைக்கும் இஸ்ரேல் விஷயத்துல நடந்து நிறைவேறி இருக்கிறத நாம பார்க்க போறோம். அப்படி பார்ப்பது கூட வரக்கூடிய தீர்க்க தரிசனங்களை நம்ம சரியான வகையில புரிஞ்சு கொள்வதற்கு அங்க உதவியாகும். சோ முதல்ல அந்த தேசங்கள் நாம் எடுக்கலாம். ஏன் வந்துட்டு இந்த பிரச்சனையில இப்போ அமெரிக்காவோ இங்கிலாந்தோ வந்துட்டு இஸ்ரேலுக்கு ஆதரவா இல்லாம, இஸ்ரேல் தேசம் அவங்களுக்கு தான், வேற யாரும் அதை பங்கு கேட்க கூடாது, கேட்கறவங்க வந்து அமைதியா இருங்கன்னு சொல்லாம இஸ்ரேல் கிட்ட போய் இல்ல நீங்க வந்துட்டு ஒரு பகுதியை அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படி சொல்லிட்டு நிர்பந்திக்கிறாங்க, அப்படி பண்றாங்க குறிச்சு நம்ம சில விஷயங்கள் அங்க பார்த்தோம். சகோதர சகோதரிகளே, முதல்ல நாம இங்கிலாந்து நாம் எடுக்கலாம். ஏன்னா இஸ்ரேல் உருவாகும் போது கிட்டத்தட்ட 1900களில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இஸ்ரேல் உலகத்தையும் வந்துட்டு ஒரு பெரிய ராஜ்யம் இருந்துச்சு, அது இதுதான் பார்க்கிறோம், இங்கிலாந்து தான். சோ பிரிட்டிஷ் எம்பையர் அங்க இருந்துச்சு. முதல்ல நாம பிரிட்டிஷ் எடுக்கும் பொழுது பிரிட்டிஷ் எடுக்கலாம், ஆனா இப்ப ரெண்டு பேரையும் சேர்த்து எடுக்கலாம், பிரிட்டிஷ் இங்கிலாந்து மற்றும் அந்த அமெரிக்கர்கள் அமெரிக்கா. சோ இந்த ஜனங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பழமையா இருக்கு இல்லைங்களா. சோ நம்ம என்ன சொல்றோம், அவங்கள துரைமார்கள் நாம சொல்றோம். அவங்களுடைய பிசிக்கல் ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய அறிவா இருந்தாலும் சரி, எல்லா துறைகளையும் அவங்க சிறந்து விளங்குறதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இப்போ அவங்கள்கிட்ட நம்ம போய் ரொம்ப ஆழமா கேட்கணும். கேட்டோம்னா அந்த ரெண்டு தேசத்தினுடைய நம்பிக்கை என்னன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்னன்னா தேவன் இஸ்ரேலுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தான். யார் சொல்றாங்கன்னா இப்போ இப்ப மாத்திரம் இல்ல, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த இங்கிலாந்து நாட்டில் இருக்கிறவங்களும் அமெரிக்கர்களும் அங்க சொல்லக்கூடிய வார்த்தை. சோ இந்த ஒரு நம்பிக்கைக்கு என்ன காரணம், சோ இப்ப நம்ம கொஞ்சம் பின்னாடி நம்ம போய் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். பின்னாடி எப்படின்னா ரொம்ப முன்னாடி போயிடலாம், பழைய ஏற்பாட்டின் காலத்துல. அதாவது என்ன காரியம் பார்க்க போறோம்னா, சோ இஸ்ரேலை ஆதரிக்காம இஸ்ரேலுக்கு நிர்பந்தம் கொடுக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ தேசங்கள் அப்படி இருக்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கான காரணம் என்ன என்று நாம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னா அந்த தேசங்களுடைய நம்பிக்கை ரொம்ப ஆச்சரியமான விதத்தில் இருக்கு. அந்த தேசத்தார் என்ன நம்புறாங்க அப்படின்னா, தேவன் இஸ்ரேலர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஒரு கட்டத்தோட அது இஸ்ரேலுக்கு இல்லாமல் போயிடுச்சு, அந்த ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களா இப்ப பூமியில இருக்கிறது யாருன்னா, தி ஆங்கிலோ சாக்சன்ஸ், அதாவது யார் அப்படின்னா இந்த அமெரிக்கர்கள் அல்லது இங்கிலாந்து ஜனங்கள் தான் அப்படிங்கிறது தான் அந்த தேசங்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. இப்போ அவங்க இஸ்ரேல எப்படித்தான் பார்ப்பாங்க, தேவனால நீங்க சபிக்கப்பட்ட ஜனங்கள், அதனுடைய சாபம் தான் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க, அப்போ அப்படித்தான் நடக்கும். சோ அந்த விஷயத்திலயும் இவங்க எது ரீசனபிளா தோன்றும் அதைத்தான் செய்வாங்களா ஒழிய, மாறாக இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவங்களுக்காக இவங்க என்ன பண்றது இல்ல, அங்க இஸ்ரேலுக்கு ஆதரவு அங்க தெரிவிக்கிறது இல்ல. நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் நீங்க வாட்ச் பண்ணுவீங்க என்று நான் நம்புறேன். சோ அப்போ எப்படி இந்த நம்பிக்கை இந்த ரெண்டு தேசங்களுக்கு அங்க வந்துச்சு, சோ அப்போ சில வினோதமான டாக்டரிங்ஸ் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா இதெல்லாம் இருக்குது உள்ளுக்குள்ள. எல்லா விஷயத்தையுமே உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் கண்டிப்பா தேவனுடைய திட்டத்துல ஒரு அருமையான வெளிப்பாடு அங்க இருக்கும். சோ தேவன் வந்து அதையெல்லாம் கவர் பண்ணாம விடுறதே இல்லை, மாறாக எல்லா சம்பவங்களுக்கும் பைபிள்ல இருக்கிற தேவனுடைய திட்டத்துக்கும் முழு சம்பந்தம் இருக்கிறது நம்ம அங்க பாத்துருக்கோம். சோ இதுக்கு கூட அங்க சம்பந்தம் பார்த்தோம்னா எங்க போய் நம்ம பார்க்கணும்னா, எப்ப வந்து இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு அவங்க போயிட்டாங்க, போயிட்டு அவங்க திரும்பி வந்தாங்க இல்லைங்களா. எப்ப வந்தாங்க அவங்க திரும்பி வரும்போது, ஒரு ராஜாவுடைய காலம், ராஜா பேரு கோரேஸ் ராஜாவுடைய முதலாம் வருஷத்துல சிறைப்பட்டு போன இஸ்ரேல் ஜனங்கள் திரும்பி வந்தாங்க. அப்படி திரும்பி வரும்பொழுது உண்மையிலேயே என்னத்தான் அங்க நடந்துச்சு அப்படின்னா, அந்த யூதா தேசம் சொல்லும்போது யார் சொல்லுவோம், யூதா மத்தம் மற்றும் பெஞ்சமின் இவங்கள தான் பெரும்பாலுமே ரிட்டர்ன் ஆனாங்க. மீதி பத்து தேசங்கள், பத்து கோத்திரத்து ஜனங்கள், இஸ்ரேல் தேசம் என்றவங்க பெரும்பாலும் புறஜாதி தேசங்களே செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா அங்கிருந்து கொஞ்சம் பேர் வந்தாங்க, பட் அவங்களே செட்டில் ஆயிட்டாங்க. சோ அப்போ இப்படித்தான் இந்த என்ன சொல்லலாம், அந்த 70 வருஷம் சிறையிருப்புக்கு அப்புறம் இஸ்ரேலர்கள் திரும்பி வரும்போது பெரும்பாலும் யூதா தேசத்தைச் சேர்ந்த ஜனங்களே அங்கிருந்தாங்க, யூதர்கள் அங்க இருந்தாங்க. சோ இப்ப இந்த யூதர்கள் வந்துட்டு இப்போ இந்த ஆங்கிலோ சாக்சன்ஸ் அப்படின்னா யாருன்னா, இங்கிலாந்துல இருக்கிற ஜனங்கள் பிளஸ் இந்த அமெரிக்கால இருக்கிற அந்த ஜனங்கள், அந்த ரொம்ப செல்வ செழிப்போட எல்லா ஆசீர்வாதத்தோட இருக்கிற ஜனங்கள். சோ இவங்களுடைய அந்த நம்பிக்கை என்னன்னா, அந்த திரும்பி வந்துட்டு இஸ்ரேல இருந்த அந்த யூதர்கள் இவங்க தான் கர்த்தர் இயேசுனுடைய காலத்துல இருந்தாங்க இஸ்ரேல்ல. சோ இஸ்ரேல்ல அவங்க இருந்தாங்க, மேசியா அவங்களுக்கு மத்தியில பிறந்தா. சோ மேசியா அவங்க ஏற்றுக்கொள்ளாம கர்த்தர் இயேசு அவங்க சிலுவையில் அறிஞ்சு கொள்ளும் போது கர்த்தர் இயேசு அவங்களுக்கு சாபம் அங்க போட்டுட்டாங்க. சோ அப்ப அந்த சாபத்துல, அந்த சாபத்தோட அந்த யூதர்களுக்கு இந்த எல்லா ஆசீர்வாதம் என்னாயிடுச்சு, முற்றிலும் போயிடுச்சு. பைபிள்ல அவங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அந்த பாயிண்டோட முடிஞ்சிச்சு. சரி, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னா, அப்ப இந்த ரெண்டு தேசத்து ஜனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வெளியே போயிட்டாங்க பாருங்க, அந்த பத்து தேசத்து பத்து கோத்திரத்து ஜனங்கள், அவர்கள் இருந்து வந்தவங்க தான் இவங்க தங்களை நாங்கள் அப்படின்னு அவங்க சொல்லிக் கொள்றாங்க. அது ரொம்ப முக்கியமா யாருன்னா அந்த ரெண்டு கோத்திரம் மனாசே மற்றும் எப்ராயிம். சோ மனாசே வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் இல்ல, அது ஒரு 13வது கோத்திரம். சோ எப்ராயிம் ஒரு கோத்திரம் தான். சோ அந்த ரெண்டுமே அந்த பிரிஞ்சு போன 10 கோத்திரத்துல இருக்குது. சோ இப்ப இவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா அந்த எப்ராயிம் கோத்திரத்தார் வழியாக வந்தவங்க தான் இங்கிலாந்தில் இருக்கிற ஜனங்கள் என்றும், எப்ராயிம் அவங்க தான் இங்கிலாந்தில் இருக்கிற ஜனங்கள் என்றும், அதே சமயத்துல அந்த மனாசே கோத்திரத்துல இருக்கிறவங்க தான் யாருன்னா அமெரிக்கர்கள் என்றும் அவங்களுடைய நம்பிக்கை. சோ இந்த ரெண்டு கோத்திரத்தின் மூலம் வந்து சேர்ந்துட்ட ஜனங்கள் தான் இன்னைக்கு இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவில இருக்கிற அந்த ஜனங்கள். சோ அப்போ இன்னைக்கு இந்த ரெண்டு தேசம் அந்த வெள்ளையர்களுடைய பெரிய பெரிய ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்னன்னா, சோ யூதர்களுக்கு தேவன் என்னென்னலாம் கொடுத்தாரோ அந்த அந்த ஆசீர்வாதங்கள் அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவ கொலை செஞ்சதுனால அந்த யூத ஜனங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா பிரிஞ்சு போன அந்த 10 கோத்திரத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அந்த 10 கோத்திரத்தின் வழியாக வந்தவங்க தான் யாரு, இப்ப இந்த இரண்டு மிக முக்கியமான தேசங்கள். சோ இதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. நான் சொல்றது உங்களால் வாட்ச் பண்ண முடியுதா இல்லைங்களா? சோ அப்போ இதுக்கு நிறைய ஆதாரம் வந்துட்டு அவங்க எல்லாம் கொடுக்கறது நம்ம பாக்குறோம். சோ இப்போ பிரிட்டன்ல இருக்கிறாங்க, இங்கிலாந்துல இருக்கிற ஜனங்கள், அவங்களுக்கு என்ன பேர்னா ஆங்கிலோ சாக்சன்ஸ் நம்ம சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஆங்கிலோ சாக்சன்ஸ் அப்படின்னா அதுக்கு அந்த சாக்சன் எங்கிருந்து இருக்கிறாங்கன்னா ஐசக்சன் மகன். சோ அவங்களுடைய வழி வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இங்கிலாந்து ஜனங்கள் தங்களை அங்க இன்ன வரைக்கும் அங்க நம்பிட்டு இருக்கிறாங்க அப்படி வந்து அவங்க அங்க சொல்றாங்க. ஆனா நியாயமா நம்ம பார்க்க போகுது, இப்ப இங்கிலாந்து தேசத்துல இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னா கொஞ்சம் மேப்பெல்லாம் இல்ல பரவாயில்ல, ஆனா இது அவ்வளவு முக்கியமான பாயிண்ட் இல்ல, நீங்க சொன்னா புரிஞ்சுக்கலாம். சோ இப்ப இருக்கிறவங்க எல்லாம் இங்கிலாந்துல இருக்கிற வெள்ளையர்கள்லாம் யார் அப்படின்னா, ஒரு காலத்துல ஜெர்மனிய பூர்வீகமா கொண்டிருந்த ஜனங்கள். மேப் நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் ஜெர்மனி, நடுவுல கடலு, அந்த பக்கம் இங்கிலாந்து. சோ ஜெர்மனியில இருந்தவங்க பின்னால அப்படியே அந்த இங்கிலாந்து தேசத்துக்குள்ள குடியேறி போனவங்க தான் இன்னைக்கு இருக்கிறவங்க. ஆனா இவங்களுடைய அந்த ஒரு நம்பிக்கை என்னன்னா இவர்கள் வந்துட்டு பிரிஞ்சு போன 10 கோத்திரத்துல அந்த 10 கோத்திரத்திலிருந்து வந்தவங்களாக தங்களை கருதி கொள்ளுகிறாங்க. ஆனா அவங்களுடைய அந்த நம்பிக்கை பாருங்க வசனத்தோடு லிங்க் ஆகுது. எப்படின்னா பாபிலோன் சிறையிருப்புல இருந்து திரும்பி வந்ததுல அந்த யூத தேசத்தை சேர்ந்தவங்க தான் திரும்பி வந்து இருந்தாங்க, யூதர்கள் இருந்தாங்க இஸ்ரேல். ஆனா அவங்க தான் யாரும் சிலுவையில் அறிஞ்சாச்சு, அவங்க தான் கர்த்தர் இயேசுவை சிலுவையில் அறிஞ்சிட்டாங்க. சோ கர்த்தர் இயேசுவை பண்ண முழு பழி யார் மேல வருதுன்னா அந்த யூதர்கள் மேல வருது. அப்போ யூதர்களுக்கு பைபிள் என்னெல்லாம் வாக்குத்தத்தம் குறிச்சோ அதுக்கெல்லாம் அவங்க தகுதி அற்றவங்களா போயிட்டாங்க. சரி அப்ப அந்த வாக்குத்தத்தங்கள் அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பிரிஞ்சு போன 10 கோத்திரத்துக்கு என்ன ஆயிடுச்சு, ஷிப்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த 10 கோத்திரத்துல மனசே மற்றும் எப்ராயிம் தான் இன்னைக்கு இருக்கிற அந்த ஆங்கிலோ சாக்சன்ஸ். அந்த ரெண்டு பேர்ல எப்ராயிம் வழியா வந்தவங்க இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவங்க, அதே சமயம் மனசே வழி வந்தவங்க வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்கர்கள் அப்படி என்று அவங்களுடைய நம்பிக்கை. சோ அந்த மனசேக்கு நாம சொல்லும் பொழுது எம் வருது இல்லையா இங்கிலீஷ்ல, மனசே இல்லையா, அப்படிதான் சொல்லுவோம் இல்லைங்களா. இது இங்கிலீஷ்லயும் சரி ஒருவேளை ஹீப்ரூலயும் எடுத்துட்டீங்கனாலும் சரி, ஆங்கில வார்த்தை ஆங்கில அல்பாபெட்ஸ் இருக்கு இல்லைங்களா, உயிர் எழுத்துக்கள் ஏ பி சி அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா. அப்படி என்ன பாத்தீங்கன்னா எம் வந்து 13வது லெட்டர். அதே மாதிரி ஒருவேளை எதிரே பாஷையில மனசு எழுதினீங்கன்னு வைங்க, அங்க வர்ற அந்த முதல் லெட்டர் கூட எபிரேய எழுத்துக்கள்ல 13 வரும். சோ இந்த மனசே கோத்திரத்திலிருந்து வரவங்க தான், அதன் வழியா வந்தவங்க தான் இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கர்கள்ங்கிறது சாதாரண நம்பிக்கை இல்ல. நீங்க உள்ள போய் ஆராய்ந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்களுக்குள்ள இருக்கிற காலனிஸ் நம்பர் 13, அந்த வெள்ளை மாளிகை இருக்கு இல்லைங்களா, அதனுடைய அஸ்திபாரம் போட்டது ஏதோ ஒரு வருஷம் 13வது தேதி. நிறைய சொல்லலாம், எல்லாம் பதிமூணு தான் வரும். அவங்களுடைய கொடி எடுத்து கொடி நினைவு இருக்குங்களா, அமெரிக்காவுடைய கொடி கொஞ்சம் ப்ளூ சிகப்பு ஒயிட் எல்லாம் இருக்கும், நிறைய ஸ்டார்ஸ். எத்தனை ஸ்டார்ஸ் எண்ணி பாருங்க, பதிமூணு ஸ்டார் தான் இருக்கும். ஸ்ட்ரைப்ஸ் எவ்வளவு இருக்கும், பதிமூணு ஸ்ட்ரைப்ஸ் தான் இருக்கும். அந்த ஒரு என்ன சொல்லுவோம் நம்ம குருத்து மாதிரி இருக்கும் பாரு, நமக்கு கூட இருக்கு இல்லையா லோகோல, நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட் லோகோ கிராஸ் அண்ட் க்ரௌன்ல, அது மாதிரி அந்த கூப்புவா இருக்கும். அது கூட எவ்வளவு தான் பாத்தீங்கன்னா கதிர், அது கூட எவ்வளவு தான் இருக்கும் அப்படின்னா பதிமூணு கதிர் தான் இருக்கும். அந்த பிளாக்ல நீங்க என்னெல்லாம் பாக்குறீங்களோ அத்தனை பதிமூணு நபர்ல தான் இருக்கும். யாருக்கு, அமெரிக்கர்கள். சோ அவங்களுடைய ஸ்ட்ராங் பிலீஃப் என்னன்னா அமெரிக்கர்கள் வேற யாரும் கிடையாது. சிறையிருப்புக்கு பின்பு இஸ்ரேலுக்கு திரும்பாமல் பிரிஞ்சு போன பத்து கோத்திரத்துல இருந்து மனாசே வழியாக வந்தவர்கள் தான் அமெரிக்கர்கள். சோ அந்த மனாசே நம்பர் பதிமூணு எடுக்கிறாங்க, எடுத்துட்டு அவங்களுடைய எல்லா விஷயங்களும் ஒரு ரெக்கார்டே உங்களுக்கு நான் கொடுக்கலாம், பட் அவசியம் இல்லை, ஜஸ்ட் நான் சொன்னா போதும். அப்போ இதுதான் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, யாரது, அமெரிக்கர்களுடைய நம்பிக்கை. அப்போ அமெரிக்கர்களும் சரி இங்கிலாந்து தேசத்தாரும் சரி, சோ ரெண்டு பேரும் சேர்த்துட்டு இந்த ஆங்கிலோ சாக்சன்ங்கிற ஒரு இன ஜனங்கள், ரொம்ப ரொம்ப ரோஸ் கலரா, ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டா, ரொம்ப ஞானவான்களா இருக்கிறாங்க. சோ இவங்கள் இவங்களுடைய அந்த நம்பிக்கை என்னன்னா, நாங்கள் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறோம், காரணம் என்னன்னா இஸ்ரேலுக்கு யூதர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் இயேசுவை கொன்றதோடு அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. அது பிரிஞ்சு போன பத்து கோத்திரங்களுக்கு தான் சொந்தம். அந்த பத்து கோத்திரங்கள்ல பெரும்பான்மையான வேற யாரும் இல்ல, நாங்க தான் இன்னைக்கு பூமியில் இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சதுனால்தான் இன்னைக்கு உலகத்துல நாங்க மிகச்சிறந்த ஜனங்களா எல்லா விஷயத்திலும் ஒரு நாங்க இருக்கிறோம் என்று அங்க சொல்றாங்க. சோ இதை குறிச்சு நீங்க வாய்ப்பு இருந்தா மூன்றாவது வால்யம் Thy kingdom come, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அதுல நீங்க பேஜ் நம்பர் 250-53 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப கூட்டி சேர்க்கப்படுகிற இஸ்ரேலர் என்ற அத்தியாயத்துல பிரதர் ரசல் இந்த ஆங்கிலோ சாக்சன்ஸ் பற்றி, அவர்கள் வந்து வசனத்தோடு தங்களை சம்பந்தப்படுத்திக் கொண்டு இஸ்ரேல தள்ளிட்டு இஸ்ரேல் இருந்த இடத்துல தங்களை கொண்டு போய் வச்சுட்டு அதன் மூலம் அவர்கள் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை எப்படி தப்பு, பிரதர் ரொம்ப கிளியரா கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை பேஜுக்கு கிளியர் ப்ரூஃப் கொடுக்கிறார். சோ இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கர்களோ அல்லது இங்கிலாந்தில் இருக்கிற ஜனங்களோ யூதர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு திட்டங்களுக்கு எந்த ஒரு விதத்திலையும் சொந்தக்காரர்கள் ஆக முடியாது, அவர்களுடைய நம்பிக்கை வேதத்துக்கு புறம்பானது. பிரதர் ரசூல் மூன்றரை பேஜ் ப்ரூஃப் பண்றார். அந்த வால்யூம் பப்ளிஷ் ஆன உடனே அதுக்கு சிலர் கேள்விகளும் கேட்டெடுக்கிறார். அந்த கேள்விகளுக்கு கூட அந்த வால்யூத்தினுடைய முடிவுல ஒரு பெரிய ஆன்சர் பிரதர் ரசூல் கொடுக்கிறாரு. சோ அப்போ இது எல்லாமே அந்த வால்யூம்ல அந்த பிரதர் ரசூல் அங்க பேசுறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், தேவனுடைய ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள். சோ அந்த ஜனங்களுக்கு தேவன் வாக்கு தத்துவம் கொண்டு வந்து அவங்களுக்கு தான். அந்த ஒரு மாபெரும் திட்டத்தை இந்த தேசத்துல இருக்கிற ஜனங்களே அப்படியே புறம்பாக்கி போட்டுட்டு தங்களை அந்த இடத்துல கொண்டு போய் அங்க வைத்து கொண்டுட்டு அந்த ஆசீர்வாதங்களுக்கு தாங்கள் தான் உரிமை என்று அவங்க சொல்றாங்க. இப்போ நீங்க நமக்கு நல்லா புரியும். சோ இன்னைக்கு அமெரிக்கர்கள் இஸ்ரேலுக்கு ஏன் சப்போர்ட் பண்றது இல்ல, இல்லாட்டி இங்கிலாந்து தேசம் ஏன் சப்போர்ட் பண்றது இல்ல, மாறாக இந்த அரசியல் பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் மத்தியில இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய முள்ளு மாதிரி இருக்கிறாங்க. எல்லா விதத்திலும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் தான் இன்னைக்கு அமெரிக்கா. ஆனா இந்த ஒரு விஷயத்துல அமெரிக்கா சப்போர்ட் கிடையாது. இஸ்ரேல் கிட்ட என்னதான் சொல்லுதுன்னா பாருங்க, ரீசெண்டா பில் கிளின்டன் இருந்தா இருப்பாரு, அவர் தான் அந்த ஐடியா கொடுத்தார் முதல் முதல்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிரசிடென்டா இருந்தப்போ. ஜெருசலேம வந்து நீங்க ஒரு புனித ஸ்தலமா மாத்திட்டு மூணு மதத்தினுடைய பொறுப்புல விட்டுடுங்க, இன்னொரு தேசத்தை இஸ்ரேலுக்குள்ளே உருவாக்கி பாலஸ்தீனர்களுக்கு அங்க குடி வைக்க அனுமதிச்சிடுங்க. ஏற்கனவே மாத்திரம் என்ன பண்ணுங்க, மூணு பேருமே சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. த ஹோலி பேசிங் திட்டம் அது ஒரு பரிசுத்த ஸ்தலம் ஆகிடு எருசலேமா. சோ இந்த ஒரு கோட்பாடின் கீழே இன்ன வரைக்கும் அமெரிக்கா வந்துட்டு இஸ்ரேல்ல அங்க நிர்பந்தம் பண்ணிட்டு இருக்குன்னா நமக்கு அந்த கேள்வி ஒரு வேலை வந்துச்சுன்னா அதுக்கு இங்க நம்ம வந்து அந்த காரணம் பாக்குறோம். இந்த தேசங்கள் சும்மா இல்ல, ஏன்னா இந்த கிறிஸ்தவ தேசங்கள் நம்ம பேசிக் ஸ்டடியிலே நம்ம புரிஞ்சு வச்சுட்டுக்கிறோம். அவங்களுடைய அடிப்படை நம்பிக்கையே என்ன அப்படின்னா, இந்த தேசங்கள்லாம் யாருடைய ராஜ்யம், கர்த்தர் இயேசுனுடைய ராஜ்யம், கிறிஸ்டன்டம், கிறிஸ்டியன் கிங்டம், கிரைஸ்ட் கிங்டம். சோ அந்த நம்பிக்கை, அந்த வேதத்தினுடைய நம்பிக்கை வந்துட்டு அவங்க இதுக்குள்ள தங்களுக்கு சாதகமாக புகுத்தி கொண்டு இந்த மாதிரி மிகப்பெரிய மாற்றங்கள் அங்க பண்ணிருக்கிறாங்க. இது எதுக்கு நாம பார்க்கணும் இன்னைக்கு? ஒருவேளை அமெரிக்காவிலயோ அல்லது இங்கிலாந்துலயோ பிரைம் மினிஸ்டரா அல்லது பிரசிடென்டா வரக்கூடியவரு இந்த விசுவாசம் உள்ளவரா இருந்தார்னா நம்ம ரொம்ப கிளியரா வாட்ச் பண்ணணும். ஏன்னா அவங்க கண்டிப்பா இஸ்ரேலுக்கு எந்த விதத்திலயும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க எந்த எந்த விசுவாச எந்த சபையை சேர்ந்தவங்க அந்த பிரைம் மினிஸ்டர் அல்லது பிரசிடென்ட், சோ அவங்களுடைய முடிவுகள் நம்ம அதை வச்சு நம்ம கொஞ்சம் தீர்மானிக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமெரிக்கா என்ன டிசைட் பண்ணும் நம்ம தீர்க்க தரிசனங்களை புரிஞ்சு கொள்வதற்கு ஒரு உதவும். சோ பிரிட்டன்ல இந்த மாதிரி ஆட்சி மாற்றம் ஆயிடுங்குது. சோ இதெல்லாத்துக்கும் கண்டிப்பா கடைசி கால தீர்க்க தரிசனங்களுக்கும் நிச்சயம் ஒரு சம்பந்தம் அங்கிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு என்று சில விசுவாசம் வேத வசனங்களின் அடிப்படையில் வச்சிருக்கிறாங்க, முற்றிலும் தவறானது. ஆனா அந்த அந்த விசுவாசத்தின் படித்தா இந்த தேசம் மற்றும் தேசத்தின் தலைவர்கள் இன்றைய உலக அரசியல்ல அவங்க செயல்படுறாங்க. ரொம்ப முக்கியமா இஸ்ரேலுக்கு விரோதமான காரியங்கள் அவங்க செயல்படுறாங்க என்று சொல்லும் பொழுது இந்த தெளிவு நாம பெற்றுக்கொண்டிருக்கோம். இல்லாட்டி பிரதர் ரசல் வந்து இந்த முக்கியமான விஷயத்த தேர்தல் அவ்வளவு சீரியஸா பேசணுங்கிற அவசியம் அங்க இல்ல. சோ அப்போ தேசங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேசங்கள் இஸ்ரேலுக்கு எந்த விதத்திலுமே அங்க ஆதரவு தெரிவிக்கிறது இல்லைன்னா காரணம் நம்ம இப்படி நாம பாக்குறோம். அதே போல இன்னொரு கேள்வி என்னன்னா அந்த சபை கிறிஸ்தவ சபை சுவிசேஷத்தினுடைய கிறிஸ்தவ சபை அந்த கிறிஸ்தவ சபை கூட ஒட்டுமொத்த உலக கிறிஸ்தவர்கள் இஸ்ரேல் விஷயத்துல இஸ்ரேலுக்கு பக்க பலமா அங்க நிக்கிறது இல்ல. ஏன் அப்படின்னா இதே போன்ற கருத்து ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சபைக்குமே அங்க இருக்கு. அந்த கிறிஸ்தவ சபை இஸ்ரேல் விஷயத்துல ஏன் கண்டும் காணாமலும் இருக்கிறாங்க, அது ரோம கத்தோலிக்க தலைவரா இருந்தாலும் சரி புராட்டஸ்டன்ட் அமைப்புகளுடைய தலைவரா இருந்தாலும் சரி ரோம கத்தோலிக்க சபைகளா இருந்தாலும் சரி புராட்டஸ்டன்ட் அமைப்புகளுடைய சபைகளா இருந்தாலும் சரி ரெண்டு அமைப்புலயும் இருக்கிற கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி இஸ்ரேல் விஷயத்திலயே சும்மா பிளைண்டா இருக்கிறாங்க. பாருங்க இப்போ வேதத்தை கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் அவங்க யார், எப்படிப்பட்ட ஜனங்கள், அவங்களுக்கு தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெளிவாயிட்டு நமக்கு அவங்களுக்காக அவங்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்ண தோணாட்டி கூட விரோதமா நிக்கிறதுக்கு அங்க தோணா சும்மா படிக்கும் போது. ஆனா அந்த ஒரு நிலை இன்றைய கிறிஸ்தவ சபைக்கு இல்ல. ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அப்பதான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு சின்ன ஒரு உபதேசம் பார்க்கணும். இதான் இந்த உபதேசம் ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி. பாருங்க இதுல நம்ம அதிகமா சீரியஸ் பாக்குறது இல்ல, பட் எல்லாம் வால்யூம்ல ரெஃபரன்ஸ்ல எல்லாம் இருக்கும். பட் ரெசலே தெளிவா பேசுது பார். சோ ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி, சோ இது என்ன இது ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி? தியாலஜின்னா தமிழ்ல என்ன சொல்லலாம், டிரான்ஸ்லேட் பண்ணலாம், எனக்கு எக்ஸாக்ட் வார்த்தை தெரியல, சரியான வார்த்தை, பட் மொழிபெயர்க்க முயற்சி பண்ணா இறையியல் இல்லைங்களா? வேற யாராவது ஆப்ஷன் இருந்தா சொல்லுங்க. இறையியல் மாற்று உபதேசம் போட்டுடுங்க, அது உங்களுக்கு புரியும். தேவன் அவருடைய வேதத்துல வச்சிருக்கிற ஒரு உபதேசம் இருக்கு, அந்த உபதேசத்தை அப்படியே மாற்றிருக்கிறார், அப்படியே மாற்றி வச்சுட்டான். உண்மையா இருந்த உபதேசத்துல வேற ஒரு விஷயத்த வச்சுட்டான், இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. கிறிஸ்டந்தம் எல்லா விஷயங்களும் அப்படித்தான் பண்ணிருக்கிறாங்க. சோ நம்ம பேசிக்ல இருந்து வரும்பொழுது தெரியும் எப்படி ஒவ்வொரு காரியங்களையும் இந்த சபை கள்ள உபதேசங்களை உள்ள புகுத்தி இருக்குது. சோ அதே போல இஸ்ரேல் குறிச்ச விஷயத்துல கூட நிச்சயமா இல்லாமல் இருக்காரு. சோ அப்படி பண்ணிருக்கிறாங்க. சோ என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ரொம்ப சிம்பிள், இப்ப இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி அல்லது இந்த ஒரு மாற்று உபதேசம் இஸ்ரேல் விஷயத்துல இன்றைய கிறிஸ்தவ சபை என்ன மாதிரி மாற்று உபதேசம் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க நம்ம பார்க்கணும்னா, இதுக்கு விளக்கம் நம்ம கொடுக்கணும்னா ரொம்ப சிம்பிள். அதாவது இந்த உபதேசம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏசு கிறிஸ்துவ எப்போ சிலுவையில அரைஞ்சாங்களோ யூத ஜனங்கள் இஸ்ரேல அந்த பாயிண்ட்ல இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் தேவ திட்டத்துல முழுவதும் தேவனால புறக்கணிக்கப்பட்டவங்க. அது வரைக்குமே தேவன் அவங்களுக்கு என்னெல்லாம் வாக்கு தத்தம் பண்ணியிருந்தாரோ, அவங்களுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் வசனங்கள்ல சொல்லியிருந்தாரோ அது எல்லாம் அவங்களுக்கு பொருந்தும். ஆனா எப்போ இயேசு கிறிஸ்துவா சிலுவையில் அறிஞ்சு கொலை செஞ்சிட்டாங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து தேவன் இஸ்ரேல் என்ற தேசமாகவும் இஸ்ரேல யூதர்கள் என்ற ஜனங்களாகவும் அவர்களை புறக்கணித்துட்டார். அதனுடைய அர்த்தம் அந்த நிலைமையில் அந்த நிமிஷத்துல இருந்து வேதத்துல அவங்களுக்காக சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்கள் எல்லா ஆசீர்வாதங்கள் அந்த மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு இல்லை, அந்த மாம்சீக இஸ்ரேலர்கள் இடத்துல ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் வராங்க. இதுதான் ரீப்ளேஸ்மெண்ட். இஸ்ரேல் இருந்த இடத்துல அவங்கள அகற்றிட்டு இன்னொருத்தர பிளேஸ் பண்றாங்க. சோ மாற்று கருத்து இல்லாட்டி மாற்று ஒரு வகுப்பாறு அங்க வைக்கிறாங்க. சோ மாம்சீக இஸ்ரேலர் கிறிஸ்து இயேசுவை கொலை செய்ததற்கு பின்பு தேவனால முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டு எல்லா வாக்கு தத்தங்களிலும் இருந்தும் அவங்களை தேவன் நிராகரிச்சுட்டார். அப்புறம் ஆனா தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இருக்கு, அது யாருக்கு? தேவன் அந்த நேரத்துக்கு யாரை தேர்ந்தெடுத்துட்டார்னா சுவிசேஷ யுகத்துல இருக்கிற இன்றைய சபைகள், அந்த சபைகள் ஆவிக்குரிய இஸ்ரேலர். சோ அவங்களுக்கு தான் அது அங்க பொருந்தும். நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது, நமக்கு நல்லா தெரியும் உண்மையிலேயே ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் யார் இப்ப இருக்கிற நாம் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள். பாருங்க இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் நிறைய விஷயங்கள யாருக்கு நிழலா இருக்கிறாங்க, ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு நிழலா இருக்கிறான், அது உண்மை. ஆனா தேவனுடைய திட்டத்தில் இன்னும் யார் இருக்கிறாங்க? நிச்சயமா மாம்சீக இஸ்ரேலர் இருக்கிறாங்க. சோ இந்த வியூ நமக்கு கிளியரா தெரியும். அவர் கிறிஸ்தவர்கள் எடுத்திருக்கிறார், இந்த கிறிஸ்தவ சபைகள் எடுத்திருக்கிற நிலைப்பாடு என்னன்னா, எப்ப கிரைஸ்ட கொலை செஞ்சுட்டாங்களோ அந்த பாயிண்ட்ல இருந்துட்டு அவர்கள் முற்றிலும் போயாச்சு, அவுட், அவ்வளவுதான். அவங்களுக்கு இனி நம்பிக்கை கிடையாது, அவ்வளவுதான். அவங்க தேவ சபிச்சுட்டா அவ்வளவுதான். சோ அவங்களுக்கு வாக்கு தத்தம் ஒண்ணும் உங்களுக்கு கிடையாது. சோ அதுக்கெல்லாம் யார் சொந்தக்காரு? நாம தான். யார் நாமோ? இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சபைகள். சோ இந்த சுவிசேஷத்தின் சபை. சோ இதுதான் ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி என்று பார்த்தோம். சோ இது எப்படி இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி சபைகளுக்குள்ள வந்துச்சுன்னா, இதுக்கு ரொம்ப முக்கியமானவங்களே காரணமா இருக்கிறாங்க. சோ எப்ப வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை கொலை செஞ்சு அதனுடைய சாபமாக கிபி 70 யூத ஜனங்கள் உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டுட்டாங்களோ சகோதர சகோதரிகளே, அப்போ அதுக்கு பின்னால இருந்து வந்த முக்கியமான ஊழியர்கள் தேவனுடைய மனுஷர்களுக்கு இஸ்ரேல் விஷயத்துல தவறா புரிஞ்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பர்னபா, அவங்க நாம என்ன சொல்லுவோம்னா ஏலி சர்ச் ஃபாதர்ஸ் நாம சொல்லுவோம். ஆதிகால சபையை வழி நடத்தின சில முக்கியமானவர்கள். சோ அவங்களே கூட அந்த விஷயத்துல தவறு பண்ணிருக்காங்க. ஏன்னா நமக்கு தெரியும் தேவனுடைய சத்தியங்கள் அது யார் கையாண்டாலும் சரி அது ஏற்ற சமயத்தில் தான் ஆகும் வெளிப்படும். சோ அது வரைக்குமே அது மூடப்பட்டதாகும். சோ அப்போ சில அனுமதி எல்லாம் இருக்குது இல்லைங்களா. சோ அப்போ இப்போ அப்போஸ்தல் பவுல் கூட இருந்தாரு பாருங்க, பர்னபா. சோ பர்னபா அவரு சில கருத்துக்கள் உபதேசிச்சிருக்கிற அவருடைய நாட்கள்ல. பர்னபான்னு சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் எந்த காலமா இருக்கும், முதல் சபையினுடைய காலம், எபேசு சபையினுடைய கால பகுதி. சோ அந்த அப்போஸ்தல் பவுல் கூட அவரே இருந்தவர். அவரு கூட ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வந்து பின்னால மார்க்க கூட்டிட்டு தனியா போய் ஊழியம் செஞ்ச பர்னபா அவரே கூட என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இஸ்ரேல் விஷயத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை வாக்கு தத்தங்கள் எல்லாம் நீங்கள் எப்பவோ இருந்தாச்சு, இப்ப அந்த உடன்படிக்கை அந்த வாக்கு தத்தங்களுக்கு எல்லாம் நாங்கத்தான் சொந்தக்காரங்க. அந்த வாக்கு தத்தம் உடன்படிக்கையில் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி மீண்டும் நீங்கள் பாவம் செஞ்சு மேன்மேலும் கோபாத்தினைக்கு ஆளாயிடாதீங்க. சோ யூதர்களுக்கு அவர் அங்க சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு சின்ன நிருபம் எழுதியிருக்கிறாரு, அந்த நிருபத்துல இந்த வார்த்தைகள் அங்க இருக்கு. சோ அப்போ பர்னபா ரொம்ப முக்கியமானவர். சோ அவரு ஒரு ஆதிகால சபையை வழிநடத்தின ஒரு தேவனுடைய மனுஷன். ஆனா இஸ்ரேல் விஷயத்துல இந்த ஒரு தவறான ஒரு பார்வை வந்து தெளிவில்லை அவங்களுக்கு. நெக்ஸ்ட் நாம பார்க்கும் போது ஜஸ்டின் மார்ட்டர், இவர் முக்கியமான ஒரு ஏலி சர்ச் ஃபாதர். அப்படின்னா ஆதிகால சபையில இருந்தோம். கிட்டத்தட்ட அவருடைய காலம் வந்து கிபி 138 என்று நாம பாக்குறோம். சோ அப்போ இந்த ஜஸ்டின் மார்ட்டர் இஸ்ரேல் பத்தி என்ன சொன்னார் அப்படின்னா பாருங்க, அவரு சொன்ன விஷயம், உங்களுடைய வேத வசனங்கள் எல்லாமே இனி ஒருபோதும் உங்களுடையது அல்ல, அதெல்லாம் எங்களுக்கு சொந்தம் ஆயிடுச்சு. சோ யூதர்கள் பார்த்து அங்க சொன்ன சாதாரண வார்த்தைகள் கிடையாது. சோ ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை உண்டு பண்ணினா வார்த்தைகள். சோ தேவன் அவருடைய குமாரனை நீங்க எப்ப சிலுவையில் அறிஞ்சீங்களோ உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு. தேவன் கொடுத்த உடன்படிக்கை வாக்குத்தங்கள் எங்களுக்கு பர்னபா சொல்றோம், ஜஸ்டின் மார்ட்டயர் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் கழிச்சு அவர் சொல்றாரு. சோ உங்களுடைய வசனங்கள் உங்களுக்கு இல்லப்பா, அது எங்களுக்கு எங்களுக்கு சொந்த மாதிரி. சோ அது உங்களுக்கு இல்ல. நெக்ஸ்ட் நாம பார்க்க போது ஜான் கிறிஸ்டோட்டாம் அப்படிங்கிற ஒருத்தர், இவர் கிபி 387 அவரு பயங்கரமா சொல்லிருக்கிறார். யூதர்களை வந்து ஃபுல்லா சந்திக்கிறார். என்ன சொல்றாருன்னா, the Jews have been delivered into the hands of the demons. அப்படின்னா யூதர்கள் வந்து பிசாசுகளுடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. They are only fit to be butchered. அவங்க எதுக்குத்தான் லாய்க்குனா கசாப் கடையில வெட்டி போடுற மாதிரி அவங்க வெட்டி போடுறதுக்கு தான் அவங்க லாய்க்கு. Their behavior is no better than that of swine and oxen in the gross leanness. என்ன சொல்றாங்க, அவங்களுடைய நடத்தைகள் செயல்பாடுகள் பாருங்க, விலங்குகளுக்கு ஒப்பிட்டு சொல்றார், பன்றிகளுக்கும் எருதுகளுக்கும் தகுந்த மாதிரிதான் இருக்குது. சோ அப்படித்தான் இவங்கெல்லாம் யாருன்னா ஆதி காலத்துல இருந்து சபையை வழிநடத்தின சில முக்கியமானவங்க. ஆனா அவங்க இஸ்ரேல குறிச்சு பேசும் பொழுது அவங்க எல்லாரும் மைண்ட்ல என்னதான் இருந்திருக்குன்னா, அவங்க இயேசு கிறிஸ்துவ ஏன்னா ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு எல்லாம் என்ன போகணும், அவங்க யாரும் கொலை பண்ணிட்டாங்க. அதுதான் விஷயம். சரி, இவங்க எல்லாம் கத்திரியேசுமே எவ்வளவு வைராங்கியம் வந்தாங்க நமக்கு தெரியும். ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க, ஒரு டிவைன் பிளான் இருக்கு. அந்த பிளான்ல இஸ்ரேலுக்கு தேவன் ஒரு காலம் வச்சிருக்கிறார். அவரு அவங்க அவருடைய சொந்த ஜனங்கள், அவர் விட மாட்டார். இதெல்லாம் இல்ல. அப்போ அந்த சமயத்துல இவர்கள் இப்படித்தான் பேசின வார்த்தைகள் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான கருத்துக்கு வித்திட்டது என்று நாம அங்க சொல்லலாம். சோ அப்போ இன்னொருத்தர் பிஷப், அதாவது ஆம்ப்ரோஸ் பிஷப் ஆஃப் மிலன், இவர் 388 கிபில என்ன சொல்லிருக்கிறாருன்னா, சோ தட் தேர் வுட் பி நோ, அதாவது என்ன சொல்லிருக்கிறாருன்னா, யூதர்களுடைய சின்னதாக்ஸ் நாம சொல்லுவோம், அவங்களுடைய ஆலயத்துக்கு என்ன பேர்னா டெம்பிள் நம்ம சொல்ல மாட்டோம், சர்ச்சு சொல்ல மாட்டோம். இன்னைக்கும் இருக்கிறாங்க, கொச்சின்ல என்ன இருக்கு, பாம்பேல எல்லாம் இருக்கு. நம்ம சகோதரர்கள் கூட போகும்போது அதுல அவங்க எல்லாம் பார்த்துருக்காங்க, சின்னதாக்ஸ் அவங்களுடைய ஆலயத்துக்கு பேர். சோ அந்த யூதர்களுடைய சின்னதாக்ஸ் எல்லாம் தீ வச்சு கொளுத்துங்க, அது வந்து தப்பே இல்லை அப்படின்ட்டு அவர் அங்க சொல்றது பாருங்க. ஏன்னா அவங்களுடைய சின்னதாக்ஸ் எல்லாம் நீங்க எரிச்சாதான் அவர்கள் போய் இருக்கிறதுக்கு ஒரு, அதாவது இயேசு கிறிஸ்துவை புறக்கணிச்சவங்களுக்கு எங்கேயுமே இடம் இல்லாம போகும் அப்படி அந்த ஏதோ ஒரு கருத்தை அங்க சொல்றது பார்க்கிறோம். சோ நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமா இதுல நம்ம கிபி 388 சொல்றேன், ஆனா அப்ப யார் ஆரம்பிச்சிருச்சு, சோ இஸ்ரேலர் அவர்களுக்குரிய எல்லா வாக்கு தத்தங்களில் இருந்தும் புறக்கணிக்கப்பட்டுட்டாங்க, முற்றிலுமா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே கிடையாது அப்படிங்கிற அந்த காரியமே அதிகால சபையிலிருந்தே ஆரம்பிச்சிருக்கு. சோ அப்ப என்ன ஆகும், அது நாளாக நாளாக ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஆயிடுச்சு, எப்ப வரைக்கும், மார்டின் லூதர் த சிக்ஸ்த் ஏஞ்சல், ஆறாவது தூதன், கிட்டத்தட்ட அவருடைய காலம் நினைவு இருக்குங்களா, வருஷம் மார்டின் லூதர் காலம் கண்டிப்பா 6வது சபை வருஷம் நினைவு இருக்கா, 1500 கரெக்ட், 1517 அவருக்கு பின்னார். சோ அப்போ மார்ட்டின் லூதர் வந்துட்டு ரோம கத்தோலிக் திருச்சபைக்கு விரோதமா தேவன் பயன்படுத்தின பாத்திரம் நமக்கு நல்லா தெரியும். அதனால்தான் அவர் சிக்ஸ்த் ஏஞ்சல் நம்ம விசுவாசிக்கிறோம். சோ அந்த விஷயங்கள் எவ்வளவு தெளிவா இருந்துட்டார் சகோதரர், ஆனா இஸ்ரேல் விஷயத்துல அவர் கூட இடர்வதற்கு காரணமாயிடுச்சு. ஏன்னா அப்படின்னா அவரு ஆரம்பத்துல இஸ்ரேலர்கள் மேல ரொம்ப அன்பு காமிச்சார். அதாவது ரோம கத்தோலிக்க திருச்சபை எவ்வளவோ தவறுகள் செஞ்சிருக்கிறாங்க, அதுல ஒரு முக்கியமான தவறு என்னன்னா, யூதர்கள் அவங்க ரொம்ப மோசமா தரக்குறைவா நடத்திட்டாங்க. யூதர்களை நம்ம அப்படி எல்லாம் பார்க்க வேண்டாம், அவங்க தப்பு செஞ்சாங்கதான், ஆனா நம்ம அவங்க மேல அன்பு செலுத்துவோம், அவங்க ஒருவேளை திரும்பி மனம் திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா எல்லா கிறிஸ்தவர்களும் நல்ல கிறிஸ்தவர்கள் இல்ல. சோ அப்ப நம்ம அவங்க மேல அன்பு செலுத்துவோம். இது யாரு ஆரம்பத்துல இது சொல்றாருன்னா, மார்ட்டின் லூதர். ஆனா என்னாச்சு, அவர் இந்த வார்த்தைகள் யூதர்களுக்கு மத்தியில ஒரு மாற்றம் கொண்டு வர எதிர்பார்த்தார், மாற்றம் கொண்டு வரல. நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு, ஒரு 8 பாயிண்ட் சொல்லி விட்டார். அந்த பாயிண்ட்ஸ்ல அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பர்ன் ஆல் சினகாக்ஸ், எல்லா யூதருடைய கோயிலையும் வந்து எரிச்சிடுங்க. ஃபர்பிட் ஜூஸ் டு டிராவல், யூதர்களும் அவங்க பயணம் செய்யறதுக்கு கூட அனுமதிக்காதீங்க. டெஸ்ட்ராய் ஜீவிஸ் டுவெல்லிங்ஸ், அவங்களுடைய குடியிருப்புகள் எல்லாம் அழிச்சிடுங்க. Forbid Jews to charge interest on loans to non-Jews and confiscate Jewish property. So, அவங்களுடைய சொத்து பத்துக்கள் எல்லாம் நீங்க முறைக்கு வச்சிடுங்க. அப்புறம் கன்ஃபிஸ்கேட் ஜூஸ் ஹோலி புக்ஸ், அவங்களுடைய புனித நூல்கள் எல்லாம் தடை பண்ணிடுங்க. For Jews to do physical labor, அவங்களை வந்துட்டு கடினமான வேலை செய்யறதுக்கு நிர்பந்தம் பண்ணுங்க. Forbid rabbis to teach, அவங்களுடைய போதகர்கள், இப்ப இஸ்ரேல இருக்கிற யூத போத குருமார்களுக்கு என்ன பேர்னா இங்கிலீஷ்ல ராபிஸ், இங்க எப்படி பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அங்க வந்து ராபிஸ் சொல்லுவாங்க, எல்லா தாடி வச்சுட்டா இருக்கும். சோ அவங்க எல்லாம் போதனை செய்யறதுக்கு அனுமதிக்காருங்க. அப்புறம் கடைசியா எக்ஸ்பெல் தி ஜூஸ் ஃப்ரம் ப்ராவின்சஸ் வேர் கிறிஸ்டியன்ஸ் லிவ், கிறிஸ்தவர்கள் எங்க எல்லாம் வாழ்றாங்களோ அங்க யூதர்கள் இருந்தா அந்த இடத்துல அவங்களை துரத்தும். இப்ப 1517 அப்புறம் மார்ட்டின் லூதர் யூதர்களுக்கு விரோதம் இது சொல்றாருன்னா நினைச்சுப்பாரு. சோ அப்ப அது 1935-39 வரைக்கும் எல்லா தேசமும் ரொம்ப தீவிரமா செஞ்சு கிட்டத்தட்ட அதுல வச்சு யூதர்களை கொலை செஞ்சாங்கன்னா ஒன்னு நினைச்சிருங்க. சோ இதெல்லாம் இப்ப ஆரம்பிச்சு பாருங்க முன்னாடி. சோ இது வந்து என்ன, இதுதான் ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி. சோ இப்படித்தான் இந்த சபை சுவிசேஷ யுகத்துல சபை பார்க்கும் போது, சுவிசேஷ யுகத்தின் அந்த பெயர் சபைகள் இஸ்ரேலர் இருந்த இடத்துல அவங்க இருந்து அவங்களை அகற்றிட்டு முற்றிலுமா அந்த இடத்துல தங்களை அவர்கள் கொண்டு போய் வச்சுட்டாங்க. சோ அப்போ பைபிள்ல இஸ்ரேலுக்கு என்னெல்லாம் சொல்லிருக்கிறாரோ தேவன், அதெல்லாம் இனிமேல் இஸ்ரேலர்களுக்கு இல்ல, அது எங்களுக்கு தான். சோ இது நிறைய நம்ம நிரூபணம் பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமா கூட இருக்கும். எப்படின்னா இது பைபிள்ல கூட கொண்டு வந்தாங்க, கேஜேவி பைபிள் பிரிண்ட் பண்ணும் போது அந்த வேலையில ஈடுபட்டிருந்தவங்கல்ல நிறைய பேர் இந்த விசுவாசத்துக்கு உரியவங்க, அதாவது இஸ்ரேலர்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதமும் போயிடுச்சு, அதெல்லாம் இப்ப இருக்கிற கிறிஸ்தவ சபையாகிய நமக்கு தான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை விசுவாசத்துல இருந்தவங்க. சோ அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பைபிள்ல பாருங்க, பைபிள் நமக்கு தெரியும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, ரொம்ப முக்கியமா பழைய ஏற்பாடு எங்க போனாலும் இஸ்ரேலுக்கான ஆசீர்வாதங்கள் தேவன் அங்க பேசிருக்கிறாங்க. சோ அப்ப இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல, சோ இஸ்ரேலுக்கான ஆசீர்வாதம் குறிச்சு எங்க எல்லாம் பேசுறாங்களோ அந்த பகுதியில் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த இஸ்ரேலர்களுக்கான ஆசீர்வாதம் போடுறதுக்கு பதிலா சபைக்கான ஆசீர்வாதம் போட்டுடுவாங்க. சோ இஸ்ரேல் பேர் போட மாட்டாங்க, ஏன்னா இஸ்ரேலுக்கான ஆசீர்வாதம் என்ன ஆயிடுச்சு இல்லாமல் போய். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா, பைபிள் இருக்கு, சில பைபிள்ஸ்ல வசன பகுதிகளுக்கு தலைப்பு கொடுப்பாங்க, எல்லா பைபிள்ஸ்லயும் இல்ல, சில சில பைபிள்ஸ்ல தான் தலைப்புகள் கொடுப்பாங்க. தலைப்புகள் கொடுக்கும் போது கேஜேவி டிரான்ஸ்லேஷன் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இஸ்ரேலுக்கான ஆசீர்வாதம் குறிச்சு பேசக்கூடிய வசன பகுதிகளுக்கு மேல என்ன தலைப்பு கொடுத்துடுறாங்கன்னா இஸ்ரேலுக்கான ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டாங்க, பேரு என்ன கொடுத்துடுறாங்கன்னா சபைக்கான ஆசீர்வாதம். அந்த சபை இப்ப இருக்கிற சபைகள் அது இஸ்ரேலுக்கு. உதாரணத்துக்கு ஒரு வசனம் வாசிங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல இல்ல, அது 43 யாக்கோபு இஸ்ரேலு என்று சொல்லிட்டு ஆரம்பிக்குது. அந்த அந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலர்களுக்கு திரும்ப போகிற ஆசீர்வாதம் பற்றி அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறார். பாருங்க இப்ப இஸ்ரேல் சொல்லும் போது நமக்கு நல்லா தெரியும் பைபிள்ல யாரையும் குறிக்கும், இஸ்ரேல் சொல்லும் போது மாம்சீக இஸ்ரேலையும் குறிக்கும், அவங்களுக்கு பேசுற சில பகுதிகள் யாருக்கும் குறிக்கும், ஆதிக்குரிய இஸ்ரேலுக்கும் குறிக்கும், அது ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா பைபிள்ல யாருக்காவது எங்க வந்துச்சோ அது யாருக்கு மாத்திரம் தான் போந்தோம், அது ஒன்லி ஃபார் மாம்சீக இஸ்ரேலர்கள் தான். இதெல்லாம் ரொம்ப சில சீரியஸான பிரின்சிபல்ஸ் பைபிள், நம்ம வாட்ச் பண்ணித்தான் வசனங்கள்லாம் படிக்கும். Comforted the Israelites or the Jews போடணும், பட் அந்த ஜூஸ் இஸ்ரேலைட்ஸ் போட மாட்டான். அதை ஏற்றுட்டு சர்ச் போட்டுருவோம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். சரி, இப்படி எடுத்துட்டா ஞானம் என்ன பண்ணணும்? இஸ்ரேலுக்கு தேவன் என்னமும் கொடுத்திருக்கிறார், சாபமும் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? அப்ப அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணணும்? God cursed the church. போனோம் இல்லைங்களா? போட மாட்டாங்க. அந்த இடத்துல என்ன போயிடுவாங்கன்னா God cursed the Jews போட்டுருவாங்க. பைபிள் இருக்கிற சாபங்கள் யாருக்கு? அதுவும் யூதர்களுக்கு தான். அந்த விஷயம் வரும்பொழுது they are still alive in God's plan. தேவன் எடுத்துல இருக்கிறாங்க. ஆனா இஸ்ரேலுக்கு நாசியமான வரும்பொழுது அந்த இடத்துல யாரும் போட்டுருவாங்க? நம்ம ஜனங்கள் எல்லாம் வண்டியில ஒட்டுறாங்கல்ல, என் சமூகம் உனக்கு முன்பாக போகும், உன்னை நான் வாழாக்காமல் என்ன பண்ணுங்க, எல்லாம் யாருக்கு சொல்லியிருக்கிற வசனம், யார் பயன்படுத்திட்டு இருக்கிறா, அந்த ஒரு இருள் அப்படியே இருக்குது. பாரு, என்னன்னா இஸ்ரேலுக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரோ அது எல்லாம் இன்னைக்கு ஃபுல் கிறிஸ்தவ மண்டலம் பயன்படுத்திட்டு இருக்கு. எங்க அறியாமை மாத்திரம் இல்ல, ஒரு மிகப்பெரிய பிரதர்ஸ் எப்படி சொன்னாங்கன்னா, த கிரேட் கிராண்ட் லாஸ் அப்படின்னா, உலகத்துல இதுவரைக்கும் நடந்த கொலைகள்லயே மிகப்பெரிய கொலை. என்ன மிகப்பெரிய கொலைனா, அந்த ஜனங்களுக்கு சொந்தமான தேவனுடைய வாக்கு தத்தங்களையே இன்னொரு ஜனங்கள் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப சீரியஸான விஷயம். சோ இதெல்லாம் நம்ம இஸ்ரேல் விஷயத்தை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது நாம அங்க பார்க்கணும். சோ பாலஸ்தீனர்கள் நிலம் தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க, அரேபியர்கள் அந்த எல்லை விஷயத்துல தான் பிரச்சனை பண்றாங்கன்னா, இவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் உரிமையிலே கை வச்சிருக்கிறாங்க. ஆனா பாருங்க, நம்ம ரொம்ப சீரியஸா உள்ள போய் வசந்தங்கள்லாம் பார்த்தா தான் நமக்கு அங்க தெரியும். ரொம்ப முக்கியமான காரியங்கள் தான் இதெல்லாம். சோ அப்ப ஏன் இந்த கிறிஸ்தவ தேசங்களும் சரி, அல்லது கிறிஸ்தவ ஜனங்களும் சரி, இஸ்ரேலுக்கு இன்னைக்கு ஆதரவா இல்லாம அவங்களுக்கு அவங்களை நிர்பந்திக்கிறவங்களா இருக்கிறாங்கன்னா, இந்த ரெண்டு பேருனுடைய விசுவாசமே இஸ்ரேல தள்ளி வச்சுட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்துல இவங்க உட்காந்துட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. சோ அப்போ இது நம்ம அந்த வசனங்கள்ல போய் பார்க்க போது நமக்கு அங்க தெரியுது சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த மாதிரிதான் இந்த இரண்டு தேசங்கள் வந்துட்டு அப்படி செய்வது, அதாவது தேசங்கள் மாத்திரம் இல்ல, கிறிஸ்தவ தேசங்களும் சரி, இந்த கிறிஸ்தவ சபையும் சரி, இஸ்ரேலுடைய விஷயத்துல இந்த ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. ஆனா நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் இது உண்மை இல்லவே இல்ல. சோ தேவனுடைய திட்டத்துல கண்டிப்பா யார் இன்னும் இருக்கிறாங்க, அது நமக்கு நம்ம அதிக வசனம் கொடுக்கணும் உங்களுக்கு அவசியமே. ஒருவேளை இது புதிதான ஜனங்கள்கிட்ட பேசும்போது நம்ம நிறைய கொடுக்கணும். சோ நமக்கு நல்லா தெரியும் தேவனுடைய கிருபையில அந்த சத்தியத்துல நம்ம பார்க்கும் பொழுது, சோ அவங்களுக்கு இன்னமும் தேவனுடைய திட்டத்துல அவங்க இருக்கிறாங்க. தேவன் அவங்களை ஒருபோதும் கைவிட போறதில்ல, அவர்களை மீண்டும் கூட்டி சேர்க்க போறார். அவங்களுக்கு ஏற்கனவே செய்த அவங்களோட செய்த உடன்படிக்கையில அவங்கள தேவன் மறுபடியும் நினைச்சு ஆசீர்வதிக்க போறார். அதெல்லாம் நம்ம முழுவதும் அங்க விசுவாசிக்கும். ஆனாலும் அந்த வசனங்களை நம்ம காண்பிச்சா கூட அவங்க நமக்கு சில தவறான கருத்துக்கள் சொல்றாங்க. சோ அதெல்லாம் கூட நம்ம கொஞ்சம் பார்த்தா நமக்கு பிரயோஜனமா இருக்கும். சோ அது என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு வசனம் நீங்க வாசிங்க, ஏசாயா மன்னிக்கணும் 31:35-37 வசனங்கள் பாருங்க.
சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும், சந்திரன் நட்சத்திர நியமங்களை ராவெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவரும், அழகில் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை கொடுக்குகிறவரும், சேனைகளை கத்தர் என்னும் நாமும் உள்ளவரும் ஆகிய கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடிக்கு ஒழிந்து போனால், அப்பொழுது இஸ்ரேல் சந்ததியும் எனக்கு முன்பாக என்றென்றைக்கும் ஒரு ஜாதியா இராதபடிக்கு அற்றுப்போம் என்று கர்த்தர் சொல்கிறார்.
ஓகே, இப்ப 33 25-26 வாசிங்க. அதே எரேமியா 33:25-26,
வானத்துக்கும் பூமிக்கும் குறித்திருக்கிற நியமங்களை நான் காவாமல், பகற்காலத்தையும் ராக்காலத்தையும் குறித்து நான் பண்ணின உடன்படிக்க அச்சு போகிறது உண்டானால், அப்பொழுது நான் யாக்கோபின் சந்ததியையும் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் தள்ளி, நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களின் சந்ததியை ஆழத்தக்கவர்களை அதிலிருந்து எடுக்காத படிக்க வெறுத்து
போடுவேன். ரொம்ப ஸ்ட்ராங் வசனங்கள். இஸ்ரேல் தேவனுடைய திட்டத்துல இருக்காங்களா கேள்வி கேட்டோம்னா, இந்த வசனம் சிந்திச்சு பாருங்க என்ன சொல்றாரு. ரெண்டு வசனத்துல வானத்துல நியமங்கள், அந்த சர்வ லோகத்தினுடைய அந்த நியமங்கள்னா சட்டத்திட்டங்கள். இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தை தேவன் எப்படி கட்டுப்படுத்திட்டு இருக்கிறார்னா நிறைய லாஸ் வச்சிருக்கிறார். ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஒரு கோளுக்கும் ஒரு ஒரு சந்திரனுக்கும் டைமிங்ஸ், அவங்களுடைய ரொட்டேஷன் பார்த்து அவங்களுடைய ஜீவ காலம் எல்லாம் நியமிச்சு வச்சுட்டு சொல்றாரு, இதெல்லாம் இல்லாம போச்சுனாவேனா நீங்க நினைச்சுக்கோங்க இஸ்ரேல் கூட என் திட்டத்தில் என்ன ஆயிடுவாங்க, இல்லாம வரும். எவ்வளவு கன்ஃபார்மிட்டி கொடுக்குறாங்க. இந்த நியமங்கள் எப்படி இருக்கிறது உண்மையோ அதே போல என்னுடைய ஜனங்கள் நிச்சயம் என் திட்டத்தில் இருக்கிறாங்க. ஒருவேளை இதெல்லாம் அழிஞ்சு போவதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா வேணா என்னுடைய ஜனங்களோ அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு, எவ்வளவு கன்ஃபார்மாக சொல்றாரு. அப்போ தேவனுடைய திட்டத்தில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்கிறது ஒரு தெரிஞ்ச விஷயம். பட் இருந்தாலும் சில வசனங்கள்ல நாம அங்க பார்க்கோம். அதே போல இன்னொரு வசனம் வாசிங்க, எரேமியா 31 38-40 வாசிங்க.
இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இந்த நகரம் அனாகாயேலின் கோபுர முதல் கோடி மோசல் மட்டும் கர்த்தருக்கென்று கட்டப்படும். அப்புறம் அழகுடன் அதற்கு எதிராக கோரத் என்னும் மேட்டின் மேல் சென்று கோபுரத் புறமாக சுற்றிப்போம். பிரேதங்களை புதைக்கிறதும் சாம்பலை கொட்டுகிறதுமான பள்ளத்தா கிடைத்தும் கீதரோன் வாய்க்காலர்களுக்கு இப்பாலே கிழக்கே இருக்கிற குதிரை மோசலின் கோடி மட்டும் உண்டான சகல நிலங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கும். அப்புறம் அது எஞ்சத்திற்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை.
அந்த பார்க்க நமக்கு முக்கியம் இஸ்ரேலுடைய அந்த தேசங்கள் பற்றி சொல்ல போறது என்ன சொல்றாங்க, அப்புறம் ஒரு முறை மறுபடியும் கூட்டி சேர்க்கப்பட்டதுக்கு பின்பு அதுக்கு பின்னால் அவங்க திரும்பி போகிறது என்பது நிச்சயமா அங்க நடக்கும். இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையாது, இஃப் இட் ஷால் நாட் பி பிளக்ட் அப் நாட் த்ரோன் டவுன் எனி மோர் ஃபார் நித்தியத்துக்கும். அவங்க மீண்டும் கூட்டி சேர்த்ததுக்கு பின்னால ஒரு முறை அவர்கள் பிடுங்கப்பட்டோ சிதறடிக்கப்பட்டோ போக போறது கிடையாது. அவங்க எங்க நாட்டப்பட்டவங்களா வரக்கூடிய அங்க ஏறி இருப்பாங்க. எவ்வளவு ஸ்ட்ராங் வார்த்தைகள் அங்க தேவன் இஸ்ரேலுடைய திட்டம் பத்தி அங்க பேசுறாரு. சோ அப்போ இன்னும் நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். இது வந்து ஜக்கரியால அங்க இருக்குது. சோ ஜக்கரியால இந்த வசனத்துடைய விசேஷம் என்ன அப்படின்னா, ஜகரியா எப்போ இந்த வசனம் கூறினார் அப்படின்னா, பாபிலோன் சிறையிருப்புக்கு அவங்க எல்லாம் போயிட்டு அந்த சிறையிருப்புல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் எழுதுறார். அதாவது ஒரு முறை தேசத்துல இல்லாம அடிமைப்பட்டு போயிட்டு அங்கிருந்து மீண்டும் கூட்டி சேர்க்கப்பட்டதுக்கு பின்னால பேசுறார். பின்னால பேசும் போது வசனம் வாசிங்க, இப்போ ஜகரியா 8:7-8 வாசிங்க.
இதோ கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்துக் கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாயிருப்பவர்கள்.
பாருங்க என்ன சொல்ற, என்ன சொல்றாரு பாருங்க. அவங்க ஒரு முறை அந்த தேசத்துல இல்லாம போயிட்டு அந்த தேசத்துக்கு மீண்டும் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் எரேமிய இந்த வார்த்தையை சொல்ல வேண்டியது அவசியம் என்ன? அவங்களை வேற எங்க கூட்டு வருவேன், கிழக்கு தேசத்துல இருந்தோம். அப்புறம் வசன வாசிங்க,
கிழக்கு தேசத்திலிருந்தும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்துக் கொண்டு வருவேன்.
ஏன் அப்படி சொல்றாரு? ஆக்சுவலா இது இது எரேமியா பேசுறதுக்கு முன்னால அவங்க எங்கிருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கிறாங்க, எங்கிருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கிறாங்க அந்த பத்தி சொன்ன இல்லைங்களா? எரேமியா எப்ப தீர்க்க தரிசனம் சொல்ற காலம்னா, பாபிலோனுக்கு அவங்க சிறை சிறைப்பட்டு போயிட்டு பாபிலோன் ஆயிட்டாங்க, திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்ததுக்கப்புறம் நீங்க உங்களை நான் அவங்களை நான் திரும்பி கூப்பிட்டு வரேன்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்னா, மறுபடியும் என்ன ஆவாங்க, சிதறடிக்கப்பட்டு போற ஒரு காலம் இருக்கு. அந்த சிதறடிக்கப்பட்டு போகும்போது மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, சாரி எதை எதை பத்தி பேசிருக்கிறார் அப்படின்னா, கிபி 70 அவங்க சிதறடிக்கப்பட்டு போய் மீண்டும் தேவனுடைய ராஜ்யத்துல கூட்டி சேர்க்கப்படுவதை பத்தி பேசுறாங்க. சோ அதுதான் என்ன, ஏன் நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிறிஸ்தவ சபையினுடைய விசுவாசம் மற்றும் கிறிஸ்தவ தேசங்களுடைய விசுவாசம் இல்ல, ஏசாயா பேசிருக்கிறாரு, இசைக்கேல் பேசிருக்கிறாரு, எரேமியா பேசிருக்கிறாரு, ஜகரியா பேசிருக்காரு, ஆமோஸ் பேசிருக்கிறாரு, தேவன் வந்து அவங்களை கூட்டி சேர்ப்பாருன்னு. அப்படி கூட்டி சேர்ப்பாருன்னு சொன்னதெல்லாம் எப்ப நடந்து நிறைவேறிச்சுன்னா, எப்ப நடந்துச்சு, பாபிலோன்ல இருந்து அவங்க கூட்டி சேர்க்கப்பட்டதுல நிறைந்து நிறைவேறிச்சு. அதுக்கப்புறம் நடக்கிறத பத்தி அங்க பேசவே இல்லை சொல்றாங்க. மறுபடியும் கூட்டி சேர்க்கப்பட போது வசனம் பேசுறாரு, 2 அதிகாரம் 2:4 வசனம் வாசிங்க.
கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போகும் பாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும்.
இங்க கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற இஸ்ரேல் பத்தி பேசும்போது என்ன சொல்லப்பட்டிருந்த வசனம் உங்களுக்கு தெரியும். இது எப்பதான் நிறைவேறும், எப்பதான் நிறைவேறும்? இஸ்ரேல் வந்து கூட்டி சேர்க்கப்படுவாங்க, எல்லா ஜனங்களும் எருசலேமுக்கு போவாங்க, உங்ககிட்டயே தான் தேவன் இருக்கிறார், நாங்க உங்ககிட்ட எப்ப நடக்கும் இதெல்லாம், எல்லா ராஜ்யத்திலும் நடக்கும். இந்த கூட்டி சேர்க்கப்படுறது ஒருவேளை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி நம்புற ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படுவாங்க தான், பட் அது சேர்க்கப்பட்டாச்சு எப்போ, பேபிலோன்ல இருந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்ன வைக்கிறோம்னா, இந்த வசனம் நல்லா பார்த்தா அப்படி கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கும் பொழுது இஸ்ரேல் எப்படி இருக்கும், ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஹெட் குவார்டர்ஸா இருக்கும். சோ பேபிலோன்ல இருந்து கூட்டி சேர்க்கப்படுறதுக்கு அப்புறம் இருந்து இஸ்ரேல் அப்படி இருக்கிறாங்களா? நிச்சயமா இல்லவே, எல்லா ஜனங்களும் அவங்கிட்ட வந்து போகிற மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க போது, அது இன்னும் நிறைவேறவே இல்லை இஸ்ரேலினுடைய விஷயத்துல. அப்படின்னா என்ன தான் ஆகும், இனிமேல் தான் நிறைவேற வேண்டியது. அப்படின்னா என்ன ஸ்ட்ரெஸ் பண்றோம்னா, ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி நம்புறவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கு அவங்களுக்கு அவங்களை கூட்டி சேர்ப்போம்னு சொல்லியிருக்கிறது தீர்க்க தரிசனம் இல்ல, பேபிலோன்ல இருந்து அவங்க கூட்டி சேர்க்கப்பட்டதோடு நிறைவேறிச்சுன்னு அவங்க சொன்னாங்கன்னா நாம சொல்றோம் இல்ல இல்ல, அவங்க அதற்கு பின்பு மறுபடியும் என்னவாங்க, சிதறடிக்கப்படுவாங்க. அந்த சிதறடிக்கப்படுறதுக்கு அப்புறம் மறுபடியும் கடைசி நாட்கள்ல வேறுடைய ராஜ்யத்துல கூட்டி சேர்க்கப்படுவாங்க. அப்போ அவங்க தான் ராஜ்யத்தினுடைய கேபிட்டலா இருந்து அவர்கள் மூலம்தான் தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரு. அதன் மூலம் இஸ்ரேல் இன்னும் தேவனுடைய திட்டத்துல இருக்கிறாங்க. சோ இதுதான் நாம அங்க தெளிவுபடுத்துறதுக்காக வைக்கக்கூடிய அந்த கருத்து. இன்னும் பத்தாட்டி இன்னொரு அருமையான வசனம் படிங்க, ஏசாயா 11:12.
அக்காலத்திலே ஆண்டவர் அசிரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவிலும்.
ஏசாயா 11:12 படிங்க.
ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரேலில் துரத்துந்தவர்களை சேர்த்து யூதேயாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் நான்கு திசைகளிலிருந்து ஊட்டுவார். எப்ராயிமின் பொறாமை நீங்கும், யூதாவின் சத்துருக்கள் சந்தரிக்கப்படுவார்கள். எப்ராயிம் யூதாவின் மேல் பொறாமையாயினான், யூதா எப்ராயிமை
துன்பப்படுத்தான்.
அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி மேற்கே இருக்கிற பெலிஸ்தர்களுடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து
எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினையாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக் கொள்ள திரும்ப இரண்டாம் விசை தமது கரத்தை
நீட்டி. இரண்டாம் விசைத்தான் அங்க நீட்டி இங்க என்ன சொல்றாருன்னா, அவரு இஸ்ரேல் ஜனங்களா கூட்டி சேர்க்கிறதுக்கு எத்தனாம் விசை கரத்தை நீட்டுறா, இரண்டாம் விசை. அப்படின்னா முதல் விசை எப்ப பண்ணாரு, பேபிலோன் சிறையிருப்பு அங்கிருந்து அவங்களை கூட்டி சேர்க்கிறதுக்கு பண்ணார் ஃபர்ஸ்ட் கேதரிங். அப்போ அதுக்கப்புறம் என்ன இருக்கு, இன்னொரு முறை அவங்களுக்காக தம்முடைய கருத்தை இரண்டாம் விசை நீட்டி கூட்டி சேர்ப்பானா. அப்ப அதுக்கு முன்னாடி இரண்டாம் முறை என்ன ஒண்ணு மறுபடியும் சிதறடிக்க போனோம். அதுதான் இந்த சுவிசேஷ சுகத்துல நடந்துட்டு அந்த கூட்டி சேர்க்கிறது தான் தேவனுடைய ராஜ்யத்துல அங்க நடக்குது என்று நம்ம பாக்குறோம். எதுக்கு நாம பேசுறோம்னா சகோதர சகோதரிகளே, அப்போ பைபிள்ல தேவ திட்டத்துல இன்னும் இஸ்ரேல் ஜனங்களுக்கான வாக்கு தத்தம் அவங்களுக்கே உரியதா தான் இருக்கு. சோ தேவன் அவங்களை ஒருபோதும் மறக்கல, அவங்களை மீண்டும் கூட்டி சேர்ப்பார், ஆசிர்வதிப்பார் என்கிறது தான் அந்த திட்டம். சோ இதுதான் நம்ம வந்து இந்த ஒரு தவறான ஒரு விசுவாசத்துக்கு நாம வைக்கக்கூடிய ஒரு தெளிவான கருத்து. ஆனா நம்ம ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விகள் அது ரொம்ப முக்கியம். சோ ஏன் இன்றைய பிரச்சனையில தேவனுடைய ஜனங்களுக்கு பாருங்க, தேவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட தேசங்களோ ஜனங்களோ ஆதரவு தெரிவிக்கிறது இல்லைன்னா, அந்த விஷயத்தில் இந்த தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சுவிசேஷத்தின் சபை மற்றும் கிறிஸ்தவ தேசங்கள் இஸ்ரேலினுடைய இடத்துல தங்களை நிறுத்தி கொண்டிருக்கிறாங்க, இஸ்ரேலை முற்றிலும் புறக்கணிச்சிருக்கிறாங்க. பட் இது தவறு. அப்போ இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பா யாருக்கு விரோதமா தான் செயல்பட்டு இருப்பாங்க, இஸ்ரேலுக்கு விரோதமா தான் செயல்படுவாங்க. அது நிறைவேறக்கூட தீர்க்க தரிசனங்களுக்கும் கண்டிப்பா ஒரு வகையில அங்க தொடர்பு அங்க இருக்கும். சோ இப்ப கடைசியா ஒரு வசனம் நம்ம அங்க வாசிக்கலாம். சோ இப்ப இந்த தேசங்கள் இந்த ஜனங்கள் தேவன் கொடுக்கிற மெசேஜ் என்னன்னு வசனம் வாசிங்க. இது எரேமியால 31 அதிகாரம் 5-8 வரைக்கும்.
மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். எழுந்திருங்கள், சியோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு போகும் பாருங்கள் என்று எப்ராயிமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர்கள் கூறும் காலம் வரும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபை நிமித்த மகிழ்ச்சியா எம்பிற்கு ஜாதிகளுடைய தலைவரை நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள், சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து கர்த்தாவே இஸ்ரவேலின் மீதியான உமது ஜனத்தை ரட்சியம் என்று சொல்லுங்கள்.
இந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். அவர்கள் கூட்டி சேர்க்கப்படும் போது அவங்களுடைய நிலைப்பாடு பத்தி தெளிவா பேசுறாங்க. பாருங்க, நீங்க கவனிச்சீங்கன்னா, மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சமாரியா இப்ப இஸ்ரேல் மேப் மைண்ட்ல வருதுங்களா? கொண்டு வாங்க, கொஞ்சம் இஸ்ரேல் வரைபடத்தை மைண்டுக்குள்ள கொண்டு வந்து, சமாரியா பகுதி எங்க இருந்துச்சு பாத்தீங்களா? சமாரியா பகுதி எது வருது? அந்த வெஸ்ட் பேங்க் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை, அதுல கீழே சமாரியா, மேல என்னது ஜூதேயா. நம்ம சொல்லுங்க, ஜூதேயா சமாரியாங்கிறது தான் வெஸ்ட் பேங்க்கு உண்மையான பேர். அப்போ அவர்களை மறுபடியும் நம்ம கூட்டி சேர்க்கும்போது அங்க திராட்சை தோட்டம் எங்க வைப்பாங்க? சமாரியா. அப்போ அந்த வெஸ்ட் பேங்க் அந்த மேற்கு கரை யாருக்கு தான் சொந்தம்? அது நிச்சயமா யாருக்கு தான் சொந்தம்? இஸ்ரேலுக்கு தான். பாருங்க, இன்னைக்கு பிரச்சனை இதுதான். வெஸ்ட் பேங்க் தான் இன்னைக்கு பிரச்சனைக்குரிய இடம், எருசலேம் அங்கதான் இருக்கு. அதைத்தான் எல்லாருக்கும் பொதுவாகும் பேசிட்டு இருக்காங்க. பட் தேவத்திட்டம் என்ன கூட்டிச்சே நம்ம நிறைய பாத்துட்டோம். பட் இது ரொம்ப பர்டிகுலர் வசனம். நான் கூட்டிச்சேருக்கும் போது நீங்க வந்து உங்கள் திராட்சை தோட்டங்கள் வைப்பீங்க எங்கன்னா, இன்னைக்கு பிரச்சனைக்குரிய இடமா இருக்கிற வெஸ்ட் பேங்க்ல தான். அது உங்களுக்கு தான் சொந்தம். பட் இது தெரிய மாட்டேங்குது யாருக்கு? இந்த தவறான ஒரு உபதேசத்துல ஒரு நிலைப்பாட்டில் இருந்துட்டு இஸ்ரேல இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்காம இருக்கிற கிறிஸ்தவ சபை மற்றும் கிறிஸ்தவ தேசங்கள். புரியுதுங்களா? அந்த வெஸ்ட் பேங்க் பகுதியில தேவன் இவங்களத்தான் வைப்பாருங்கிறது வசனம். ஆனா அந்த பகுதிய நீங்க அவங்களுக்கு விட்டு கொடுத்துருங்கிறது யாருடைய நிலைப்பாடு? இந்த இஸ்ரேல நிர்பந்தப்படுத்தக்கூடிய இந்த மேற்கத்திய நாடுகள். சோ அதான் நம்ம பாயிண்ட் அவுட் பண்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். எழுந்திருங்கள், சியோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எப்பிராயீமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். இதேதான் எப்பிராயீம். எப்பிராயீம் கூட சேம் இது வெஸ்டர்ன் பேங்க் ஏரியா தான் அங்க குறுகிடு. சோ எப்பிராயீம் சொல்ல போறது கூட அங்க யார் இருக்கிறாங்க சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமான பாயிண்ட் அது. எப்பிராயீம்ல யார் இருக்கிறாங்க? எப்ராஹிமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறுவார்கள். நம்ம ஏசாயா 62 ஒரு ஜாமக்காரர் பார்த்தோம். அது யார்? இஸ்ரேலுக்கு எருசலேம் மதில்கள் மேல ரா முழுவதும் பகல் முழுவதும் தூங்காம இருக்கிற ஜாமக்காரர்கள். இப்ப யார் அவங்க? ஃபீட் மெம்பர்ஸ். சோ இஸ்ரேலுக்கு நடக்க போகிற காரியங்களை அவங்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு மாபெரும் பொறுப்பு தேவன் இந்த ஃபீட் மெம்பர்ஸ் கொடுத்திருக்கார். பாதங்களுக்கு 4 ஜாமக்காரர்கள். நெக்ஸ்ட் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? இஸ்ரேல் குளிய ஜாமக்கார வச்சிருக்கிறார். அவங்க எங்க இருப்பாங்கன்னா வெஸ்ட் பேங்க் பகுதியில அங்க இருப்பாங்க. இப்ராஹிம் வெஸ்ட் பேங்க் பகுதி. சோ அங்க இருக்கிற ஜாமக்காரர்கள் கூறுவாங்க, என்ன கூறுவாங்க? எழுந்திருங்க, சியோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று இப்ராஹிமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். சோ இது யார் குறிக்கிறா? இந்த ஜாமக்காரர் இஸ்ரேலுக்குள்ளேயே இந்த சில இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் மீது நம்பிக்கை உள்ளவர்களா இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற உண்மையான யூதர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பெரிய பிளான் எல்லாம் தெரியாது, சுவிசேஷத்தின் சபை வாய்ப்பற்றி எல்லாம் தெரியாது. பட் இஸ்ரேல் விஷயத்துல தெளிவா இருக்கிறான். சோ அப்படி ஒரு வகுப்பா இருக்கிறாங்க இன்னும். இஸ்ரேல் ஒரு 4 பிரிவா பிரிக்கலாம். அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ், ஆர்த்தடாக்ஸ், அப்புறம் வந்துட்டு செகுலர் ஜூஸ், அப்புறம் காமன் பீப்புள். அப்படின்னா என்னன்னா, அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் பிரிவினர் யாருன்னா, நியாய பிரமாண காலத்துல இருந்தது போலவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னும் நியாய பிரமாணத்தை குடிச்சிட்டு அதன்படியே வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறோம். கண்மூடித்தனமான விசுவாசம், பயபக்தி, அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பழமைவாதிகள். இன்னுமே அந்த பஸ்கா அடிச்சிட்டு, இன்னுமே அந்த விருத்த சேதனை பண்ணிட்டு, ஒவ்வொரு பிரமாணங்களையும் முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கிறதுக்கு எப்பயும் போல பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அந்த யுகத்துக்குரிய தெளிவு இருக்கணும் தேவனுடைய திட்டத்தில். சோ இது ஒரு மாதிரி. நெக்ஸ்ட் ஆர்த்தடாக்ஸ் இருக்கிறாங்க. ஆர்த்தடாக்ஸ் யார் அப்படின்னா ரொம்ப பழமைவாதிகள் கிடையாது, ஆனா முற்பிதாக்களுடைய விசுவாசங்கள் மீது நம்பிக்கை உள்ள. ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை அருமையா பிடிச்சிட்டு இந்த காலத்துக்கு இஸ்ரேலுக்கு என்ன கிடைக்குமோ அதன் மேல உண்மையா வைராக்கியம் உள்ளவங்க இருக்கிறாங்க. இவங்கதான் கிட்டத்தட்ட யாருனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறோம் ஜாமக்காரன். சோ இவங்க இன்னும் இருக்கிறாங்க இஸ்ரேல்ல. ஒரு சில பகுதிகளில் கோலன் குன்றுகள்ல சிலர் இருக்கிறாங்க, சிலர் வெஸ்ட் பேங்க்ல இருக்கிறாங்க. சோ இவர்கள் வந்துட்டு அந்த பகுதியில பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. உயிர் போறதுக்கு எப்ப வேணாலும் ஒரு சம்பவம் நடக்கலாம், ஆனாலும் கூட அங்க இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, எங்கள் தேவன் இந்த பகுதியெல்லாம் எங்களுக்கு தான் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கிறார். அந்த நம்பிக்கையில தான் நாங்க இருக்கோம். சோ இவங்க தான் யாருன்னா இவங்க அங்கேயே இருந்துட்டு யாருக்கே சொல்றாங்க, அங்க இருக்கிற மற்றவங்களுக்கே சொல்றாங்க, நம்ம எந்திரிச்சு போலாம், தேவனாகிய கர்த்தத்துக்கு போவோம், வாருங்கள் என்று எப்ராஹிமின் மனைவியில் ஜாமக்காரர் கூறுக்கால வரும். இன்னைக்கு இவங்க அந்த சில வேலைகள் செஞ்சிட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட செய்யறாங்க தெரியுங்களா இவங்க? இந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ், வேற வாக்கு தத்தங்கள் மீது இன்னும் நம்பிக்கை உள்ளவங்களா, அந்த இஸ்ரேலுக்கான ஆசீர்வாதத்துக்காக காத்துட்டு இருக்கிற அந்த சரியான ஒரு நிலைமையில் இருக்கிற அந்த யூதர்கள். நெக்ஸ்ட் வகுப்பா செக்யூலர் ஜூஸ். இவங்க வந்து யூதர்கள் பிறப்புல இஸ்ரேல தான் இருக்கிறோம், பெருசா பைபிள் வாக்கு திட்டங்கள் மீது எல்லாம் ஒன்னும் நம்பிக்கை கிடையாது. இந்த காலத்துல அதெல்லாம் வேஸ்ட். நம்ம வாழ்றோம், ஜீவிக்கிறோம், அவ்வளவு. இதுதான் யாருன்னா செக்குலர் ஜூஸ். இந்த செக்குலர் ஜூஸ்க்கு இவங்க சொல்றாங்க, அப்படி இருக்காதீங்க, நம்ம தேவன் நமக்கு வாக்கு தத்தம் வந்து கண்டிப்பா கொடுப்பாரு, நில்லுங்க, போராடுங்க. இந்த வேலை யார் செஞ்சிட்டு இருக்கிறோம்? இந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் தான் செய்யறாங்க. அப்ப இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த எப்ராஹிமின் மலைகள் ஜாமக்காரர் யாருன்னா இஸ்ரேலுக்குள்ளேயே இன்னுமே அந்த தேவனுடைய வசனங்களின் மீது நம்பிக்கையோடு காத்திருக்கிற சில உண்மையான யூதர்கள். சோ அவங்க தான் அங்க இருக்கிற ஜாமக்காரர். சோ பாருங்க, தேவன் இஸ்ரேலுக்கு வெளியே போற ஜாமக்காரர் பாரு அங்கங்கள். இஸ்ரேலுக்குள்ள அவங்களுக்கே அதை எடுத்து சொல்றதுக்கு சிலர் வச்சிருக்கிறாங்க, அவங்க இங்க இருக்கிறது பார்க்கணும். சோ நெக்ஸ்ட் அடுத்து ஒருத்தருக்கு ஒரு வசனம் வருது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபி நிமித்தம் மகிழ்ச்சியாக கேட்டிருக்கு. யாக்கோபுனாவே யார்? மாம்சேக. யாக்கோபி நிமித்தம் என்ன பண்ணுங்க? மகிழ்ச்சியாய் கம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவர்கள் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள். சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து கர்த்தாவே இஸ்ரேலின் மீதான உமது ஜனத்தை ரட்சியம், மீதியான உமது ஜனத்தை ரட்சியம் என்று சொல்லுங்கள். சோ இந்த இஸ்ரேலின் மீதியான உமது ஜனம் வந்து சபை, அது வந்து சபை. அப்போ இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படுதுன்னா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்களுக்கு. இந்த வார்த்தை இந்த கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என்ன, அவங்களுக்கு கூட என்னதான் தேவன் சொல்றாருன்னா, நீங்க இப்ப பண்ணணும்னு ஒண்ணு நினைச்சா இதுதான் போகணும், இஸ்ரேலுக்காக சந்தோஷப்பட்டு ஜெபிக்கணும், அவ்வளவுதான். இஸ்ரேல் சாதாரண கிறிஸ்தவர்கள் கேட்கணும். ஆனா இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, இஸ்ரேல் இந்த இடத்துல அவங்கள தள்ளிட்டு இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? அந்த நான் சொல்றதுல புரியுதா? வாட்ச் பண்றீங்களா? கஷ்டமா இருக்கதா? இல்லாட்டி சோ இஸ்ரேல் மீது நம்ம பார்க்கும் போது அங்கேயே இருக்கிற உண்மையான இஸ்ரேலுக்கு சில கடமை கொடுக்கிறார் தேவன். நீங்க சொல்லுங்க, நம்பிக்கை இல்லாத உங்களுடைய சகோதரர்களுக்கு சபைக்கு கொடுத்திருக்கிறார், நம்ம கூட அதையும் சொல்லணும். ஆனா கிறிஸ்தவர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க சும்மா சந்தோஷப்பட்டு இருங்க அவ்வளவுதான். அது மாத்திரம் இல்ல, முக்கியமா மெசேஜ் நீங்க யாருக்கு சொல்லணும், நான் வசனம் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபின் நிமித்தம் மகிழ்ச்சியாய் கம்பீரித்து. நெக்ஸ்ட் என்ன வார்த்தை வருது பாருங்க, ஜாதிகளுடைய தலைவர் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள். இது ஒரு மாதிரி இருக்கு தமிழ்ல ஜென்ரலா, பட் இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, சீஃப் ஆஃப் தி நேஷன்ஸ்க்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னா ஜாதிகளுக்கெல்லாம் தலைவரா இருக்கிறவருக்கு இஸ்ரேலை குறிச்சு சொல்லுங்க. யார் இன்னைக்கு ஜாதிக்கெல்லாம் தலைவரா இருக்கிறவர்? இருக்கிற தேசங்களுக்கெல்லாம் தலைவர் யார்? இருக்கிற தேசங்களுக்கு எல்லாம் தலைவர், தலைவரான ஒரு தேசம்னா யார்? தேசங்கள் எல்லாம் ரொம்ப சீஃப்னா யார் இன்னைக்கு? அமெரிக்கா தான். அந்த ஜாதிகளுடைய தலைவர், சீஃப் ஆஃப் நேஷன்ஸ். இது யாரை குறிக்குதுன்னா இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா. இன்னைக்கு அவங்க தான் சீஃப் ஆஃப் நேஷன்ஸ், அவங்க தான் நல்லர்ஸ். சோ அவங்களுக்கு இந்த கிறிஸ்தவ ஜனங்களே கூட சப்போர்ட் பண்ணக்கூடாது, இஸ்ரேல் சார்பாக தான் நிக்கணும். ஆனா பாருங்க தீர்க்க தரிசனம் என்ன இருக்குது, பட் என்ன நடக்குதுன்னா அந்த தேசமும் சரி அந்த கிறிஸ்தவ ஜனங்களும் சரி அவங்க இந்த வேலை செய்யல, இஸ்ரேலுக்காக ஆர்ப்பரிக்கல, சந்தோஷப்படல, ஜெபிக்கல, எதுவும் பண்ணல. அவங்க என்னதான் பண்றாங்கன்னா இஸ்ரேல தள்ளி வச்சுட்டு அந்த இடத்துல அவர்கள் வந்து அந்த வாக்கு தத்துவங்களுக்காக காத்திருக்கிறாங்க. சோ இது எல்லாமே இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜினால நடந்த விஷயம். ஆனா இதுல இருக்கிற அந்த உண்மையான பாதங்கங்கள் உண்மையான ஜாவக்காரர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதே போல இஸ்ரேலுக்குள்ளேயே தேவன் வச்சிருக்கிற ஒரு சில உண்மையான யூதர்கள் கூட யூதர்களுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துட்டு தான் அங்க இருக்கிறாங்க. இப்ப நாம சொன்னவங்களுக்கு சில விஷயங்களை சொல்றோம் பாத்தீங்களா, அதாவது நம்ம நியூஸ் எல்லாம் எங்கிருந்து எடுக்கிறோம், உண்மையான யூதர்கிட்ட இருந்து. யார் அந்த உண்மையான யூதர்கள்? ஏன்னா யூதர்களுக்குள்ளே நாலு பேர் இருக்கிறாங்க நம்ம சொன்னோம். முற்றிலும் பழமைவாதியா கண் மூடப்பட்டிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, பேருக்கு யூதன் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, யூதரே அல்லாத மற்ற ஜனங்கள் அரேபியர்கள் கூட இருக்கிறாங்க. இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நம்ம நியூஸ் கலெக்ட் பண்ணல. நம்ம கலெக்ட் பண்ற நியூஸ் உலகத்துக்கு யூதர்கள் பற்றின உண்மையான விஷயங்கள் யார் அழைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த ஜாமக்காரர், இப்ராஹிம் மலைமலை இருக்கிற அந்த ஜாமக்காரர். நெக்ஸ்ட் இன்னொரு காரியம் நம்ம அடிக்கடி உங்களுக்கு சொல்றோம், எல்லா வெப்சைட்ல இருந்தும் எல்லா பேப்பர்ல இருந்தும் நம்ம நியூஸ் என்ன பண்ணக்கூடாது, கலெக்ட் பண்ணக்கூடாது. ஏன் சொல்றோம்? இதுதான் விஷயம். எல்லா நியூஸ் சேனல்ஸ் எல்லா பேப்பரும் யாருன்னா ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி நம்புறவங்க. என்ன நம்புவாங்க இவங்க எல்லாம்? இஸ்ரேல தேவன் என்ன பண்ணிட்டார், தள்ளி வச்சுட்டார். அந்த இடத்துல யாரு இருக்கோம்? கிறிஸ்டியன்ஸ் நம்ம தான் இருக்கிறோம். இப்ப இஸ்ரேல ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அவங்க என்ன பார்வையில பாப்பாங்க? பைபிள் பார்வையில பாப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. இப்ப அவங்க கொடுக்கற நியூஸ், அவங்க கொடுக்கற சாட்சிகள் எல்லாமே இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி பாணியில போகும். பார்க்கவே கூடாது. உண்மையான யூதர்கள் இருக்காங்க, அவங்களுடைய உண்மையான வேலை இருக்குது, இந்த வருஷம் நிறைவேறிட்டு நம்ம அவங்க கிட்ட தான் போய் கேட்கணும், அவங்களுடைய சோர்சஸ் பார்க்கணும், அவங்களுடைய செய்திகள் வாசிக்கணும். அது ஜெனினா அப்பதான் நம்ம வசனங்களுக்கு கரெக்டா நிறைவேறதுல கூட நம்ம அங்க கணிக்க முடியும். சோ அதனால தான் நான் சொன்ன சும்மா காரணம் இல்லாம சொல்ல, எல்லா நியூஸ்க்கு நம்ம வந்து நம்ப போறாங்க, நம்ப முடியாது. நம்ம முடியாதுன்னா எங்க அவங்களுடைய உள்ளுக்குள்ள கரெக்டட் ஃபெய்த் இருக்குது. அதாவது கலங்கடிக்கப்பட்டுட்டா போதனை விசுவாசம் தான் இருக்குது. அதன் அடிப்படையில செயல்படுகிறவர்கள் வந்துட்டு உண்மையான ஒரு வேலை அங்க செய்ய முடியாது என்பது தான் அந்த கருத்து. சோ அன்பான சகோதரர் சகோதரிகளே, ஒண்ணு முக்கியமான ஒரு காரியம் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம், ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி. இஸ்ரேல் விஷயத்துல இதெல்லாம் நடந்திருக்கு. சோ நான் சொன்னபடி இதை பற்றி நீங்க புரிஞ்சுக்கணும்னா தேர்ட் வால்யூம்ல ரீகேதரிங் ஆஃப் இஸ்ரேல் அத்தியாயம் நீங்க படிச்சீங்கன்னா அங்க பேசியிருப்பா சில காரியங்கள். நெக்ஸ்ட் நான் சொன்ன புத்தகம் இதுதான், நம்ம பிரதர்ஸ் போட்ட புத்தகம். சோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த புக்ஸ் பிரதர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா படிக்கலாம். த இஸ்ரேலி அரப் பீஸ் ப்ராசஸ் அண்ட் பைபிள் ப்ராஃபஸி, ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு. அடுத்த வாரம் நாம சந்திக்கும் பொழுது நம்ம கடைசி அந்த தீர்க்க தரிசனங்களுக்குள்ள நம்ம பிரவேசிக்கலாம். சோ ஜெபத்தில் வைங்க. எசேக்கியேல் 38-39 மற்றும் சங்கீதம் 83 குறித்த தியானங்களுக்குள்ள நாம் கலந்து செல்வோம். தேவன் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.